ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தவ திரு கர்மயோகி அப்பா அவர்களின் பாதாரவிந்தங்களில் பணிந்து இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எங்கள் காலை வணக்கங்கள் உரித்தாகும். இந்த மாசம் போன மாசம் பிரபஞ்ச சிருஷ்டி பிரம்ம சிருஷ்டி இந்த டாபிக் வந்து ரெண்டு பாயிண்ட் தான் கவர் ஆயிருக்கு. இந்த மாதம் வந்து அதோட கண்டினியூவேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த பிரபஞ்ச சிருஷ்டி பிரம்ம சிருஷ்டிங்கிற டாபிக்கு போன மாசம் என்ன பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோங்கிறத அவர் ஜஸ்ட் இதை சொல்லிட்டு இந்த மாசம் அதோட எக்ஸ்பிளனேஷன் திரும்பி வருகிறது. ஸ்ரீ அரவிந்தர் உலகம் சத்திய தீரியத்தால் சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் சத்திய தீரியம் பிரபஞ்ச லோகம் என்றும் சத்திய தீரியம் சிருஷ்டிப்பதும் சச்சிதானந்தம் சித்திப்பதும் ஒன்றே என்றும் அதுவே பிரம்ம சித்தி ஆகும் என்றும் கூறுகிறார். அதனால் இந்த அத்தியாயத்திற்கு பிரபஞ்ச சித்தி பிரம்ம சித்தி என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார். போன மாசம் நம்ம பார்த்தது உடல் மனதை நிர்ணயிக்கிறது என்பது உண்மையானாலும் மனம் உடலை நிர்ணயிக்கிறது என்ற பெரிய உண்மை, அது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்ததாக மனம் உடலை நிர்ணயிப்பது என்பது உண்மை, இது பெரிய உண்மை. இதைவிட பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது, அது ஆன்மா மனதை மனத்தையும் உடலையும் நிர்ணயிக்கிறது. அது செகண்ட் பாயிண்ட். அதுக்கு மேல அந்த சாப்டருக்கு வந்து அப்பா வந்து அந்த காஸ்மிக் டிட்டர்மினேஷன் அப்புறம் இன்டிட்டர்மினேட் இன்டிட்டர்மினபிள் அதுக்கு வந்து என்ன அர்த்தம்ங்கிறத அப்பா சொன்னதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஆன்மா மனதை உடலையும் நிர்ணயிக்கிறது என்றது அதுக்கும் பெரிய உண்மை. இதன் மூலம் ஜடத்தையும் நிர்ணயிப்பது ஆன்மா என்று விளங்கும் என்று கூறி நம்ம அதை முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க தொடங்குறோம்னா இந்த விளக்கம் வந்து ஜடத்துல இருந்து வருதுனால அது வந்து கீழிருந்து வருது, அதனால் அது முழுவதும் பொருத்தமாகாது. இடைவாதத்தை மேலிருந்து சொன்னால் சரியாகும் சொல்றார். அப்ப மேலிருந்து சொன்னால் சரியாகும்ங்கிற சமயத்துல மேலிருந்து என்றால் ஜடத்திற்கு அடுத்த கட்டம் வாழ்வு. இப்ப வாழ்வு என்பது ஒரே அமர்க்களமான இடம், அங்கு எதையும் காணாது, அங்கு நிர்ணயிப்பதற்கு ஒன்றுமில்லை. வாழ்வில் நிர்ணயிக்க ஒன்றுமில்லை என்றால் நாம் அடுத்த கட்டமான மனத்திற்கு போக வேண்டும். மனம் சந்தை கடை போல் இருக்கிறது, ஓடும் எண்ணங்கள் ஆயிரம். எண்ணம் ஓடும் வரைக்கும் நாம் எதையும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஓடும் எண்ணங்களை நிறுத்த உலகில் ஒரு சக்தி இல்லை. எண்ணங்கள் நின்றால்தான் சிந்திக்க முடியும். எண்ணங்கள் நிற்க மௌனம் தேவை என்பது யோக பயிற்சி. யோக பயிற்சியால் மௌனம் ஏற்பட்ட பொழுது மனம் தெளிவுபடுகிறது. இந்த மனம் தெளிவுபடுவது இது தனி மனிதனுடைய மனம். தனி மனிதனுடைய மனம் பிரபஞ்சத்தை உலகத்தை உற்பத்தி செய்து இருக்க முடியாது. மனம் உலகத்தை நிர்ணயித்து உற்பத்தி செய்தது உண்மையான அது ஒருவருடைய மனமாக இருக்காது, அது பிரபஞ்சத்தினுடைய மனமாக இருக்கும். இந்த ரகசியத்தை காண நாம் பிரபஞ்சத்தினுடைய மனதை எட்ட வேண்டும். இது அறியாமை நிறைந்தது. அறியாமை நிறைந்த பிரபஞ்சத்தின் மனத்தின் தன்மையை அதற்கு மேலுள்ள தெய்வீக மனத்தை தெய்வீக மனம் இடத்துக்கு நாம போனோம். அப்படி போனாதான் நமக்கு வந்து அந்த எந்த இடத்துல எந்த சிருஷ்டி தொடங்கிருக்கு எப்படி அந்த சிருஷ்டி வருதுங்கிறது கிளியர் ஆகும். தெய்வீக மனம் என்பது தெய்வங்கள் வாழும் இடம், இது பொன்முடிக்கு கீழே உள்ளது. சத்திய சீரியத்தையும் தெய்வீக மனத்தையும் பொன்முடி பிரிக்கிறது. தெய்வீக மனத்திற்கும் மனிதனுக்கும் தெய்வீக மனத்திற்கும் இடையே மூன்று நிலைகள் உள்ளன. தெய்வீக மனம், இந்த மூன்று நிலைகளும் சேர்ந்து ஆன்மீக மனம் எனப்படும். அப்போ தெய்வீக மனம் ஆன்மீக மனம் என்பவை நான்கு நிலைகளில் அடுக்கடுக்காக அமைந்துள்ளன. அப்ப அந்த கிரடேஷனை நாம என்னன்னு முதல்ல அந்த மனத்தோடு கிரடேஷனை நாம புரிஞ்சுக்கணும். ஜடமான உடல் சக்திமயமான உயிர், அறிவின் உறைவிடமான மனம், மௌனமாய் சிந்திக்கும் முனிவர் மனம், ஞான திருஷ்டி உள்ள ரிஷியின் மனம், நேரடி ஞானம் பெற்ற யோகியின் மனம், தெய்வங்கள் பெற்றுள்ள தெய்வீக மனம், சத்திய ஜீவியம் பெற்ற சத்திய ஜீவியம், ஜீவியம் ஜீவன் பிரம்மம் ஆகியவை மனித ஜீவனின் பகுதிகள். அதுபோக இருந்த பாதாளம், அதை கடந்து ஜடமான இருள் நம்மை சூழ்ந்துள்ள சூழலின் ஜீவியம், நம் கரணங்களிடையே சூஷ்மமாக நிலவும் ஜீவியம் ஆகியவையும் நம் ஜீவனுக்குரிய பகுதிகள். கை கால் கண் மூக்கு இதயம் ஈரல் உடலின் உறுப்புகள், அதே போல் ஜீவன் மனித ஜீவனுக்கு இத்தனை பகுதிகள் உண்டு. அவற்றுள் மனத்திற்கும் சத்திய ஜீவியத்திற்கும் இடையே உள்ள நான்கு நிலைகளை பகவான் ஆன்மீக மனம் என பெயரிட்டு அழைக்கிறார். முனிவர் மனத்தில் இருந்து சத்புருஷன் வரை உள்ள பகுதிகளை நாம் அறிய முடிவதில்லை என்பதால் அவற்றை சூப்பர் கான்சியன்ட் பரமாத்மா என பிடிக்கிறார். ஜீவியம் என்பது கான்சியஸ்னஸ். சிருஷ்டிக்குரிய முறைகள் மூன்று. அவை தன்னிச்சையாக சிந்திப்பது செல்ஃப் கன்செப்ஷன், தன்னை தானே அளவித்துக் கொள்வது செல்ஃப் லிமிடேஷன், தன்னை தன்னுள் கிரகிப்பது செல்ஃப் அப்சார்ப்ஷன் என்பவை. ஜீவியம் தன்னை தன்னுள் கிரகித்துக் கொண்டால் ஜீவியம் அறிய முடியாத நிலை ஏற்படுவதை சூப்பர் கான்சியன்ட் பரமாத்மா என்ற நிலை எழுகிறது என்கிறார். ஆனால் எந்த நிலைக்கும் எதிரான நிலை இருக்கிறது என்பதால் இன்கான்சியன்ட் ஜட இருளும் ஏற்படுகிறது. ஜட இருளுக்கும் சக்தி உண்டு, அது அளவு கடந்த சக்தி, உலகம் அதனால் இயங்குகிறது. அது ஜடம், இருண்டது ஆனால் சக்தியுடையது, இயங்க வல்லது. அந்த இயக்கமே பூவுலக வாழ்வு, மனித வாழ்வு. இந்த ஆன்மீக மனம் என்ற நாலு நிலைகளை விளக்கும் பொழுது முனிவர் மனம் நம் மனத்தை விட ஏராளமான சக்தி உடையது, சிந்திக்காமல் புரியும் சக்தி உடையது. நம் மனம் அறிவால் செயல்படுவது, புலன்களால் மனம் உலகை அறியும், சிந்தனையால் புரிந்து கொள்ளும். இந்த உலகில் நாம் காணும் விஞ்ஞான விந்தைகள் எல்லாம் உற்பத்தி செய்தது நம் மனம், மனித மனம். முனிவர் மனம் மௌனம் காப்பது, பார்த்தவுடன் அறியும் பாங்குள்ளது, சிந்தனை அறிவின் கருவி. முனிவர் மனம் சிந்தனையற்ற மௌனம் உடையது, சைலண்ட் வில், சக்தி வாய்ந்தது. அதன் உறைவிடம் முனிவர் மனம், சிந்தனை அறிவின் ஊற்று, சிந்தன மௌனம் பெரிய ஊர். அடுத்ததாக செகண்ட் அவர் சொல்றது ரிஷியின் மனம். மனித சிந்தனையை முனிவர் கடந்து மௌனத்தில் உறைந்து பெரிய ஞானம் பெறுகிறார். ரிஷி மௌனத்தை கடந்து ஒளியை நாடி திருஷ்டி பெற்று ஞானத்தை ஞான திருஷ்டியாக அடைகிறார். அடுத்தது யோகியின் மனம். அறிவின் கருவிகள் பல, மனிதனுக்கு சிந்தனை, முனிவருக்கு மௌனம், ரிஷிக்கு ஜோதி, யோகிக்கு எந்த கருவி தேவையில்லை. அவர் ஞானத்தை நேரடியாக பெறுகிறார், அதை நேரடி ஞானம் இன்ட்யூஷன் என்கிறார். அதற்கு அடுத்ததாக பிரிக்கும் கருவியான தெய்வீக மனம் தருகிறது. தெய்வீக மனம் மனிதனும் முனிவரும் ரிஷியும் கருவிகள் மூலம் ஞானத்தை பெறுகின்றனர். யோகி கருவியின்றி ஞானத்தை பெறுகிறார். தெய்வத்திற்கு இவை எவ்விதமும் தேவையில்லை. தெய்வீக மனம் ஞானத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் ஏற்கனவே அங்கு ஞானம் உள்ளது. ஆனால் ஞானம் மட்டுமன்று அஞ்ஞானமும் அங்கு கலந்துள்ளது. அதற்கு காரணம் தெய்வீக மனத்தில் அகந்தை உள்ளது. தெய்வீக மனமானாலும் மனம் இது சத்தியஜீயம் உண்டு. தெய்வங்கள் சில சமயங்களில் நம்மை போல் பம்பில் மாட்டிக்கொண்டு தவிப்பதுண்டு. விஷ்ணு வந்து காப்பாற்றுவார். விஷ்ணு தெய்வீக மனத்தின் சிறப்பான உச்சகட்டம். இது சத்திய ஜீவிய பிரதிநிதி. இதற்கும் சத்திய ஜீவியத்திற்கும் இடையே பொன்மூடி உண்டு. இது கிருஷ்ணாவதாரம் இந்நிலைக்கு உரியது. பிரம்மா இந்த லோகத்தை சேர்ந்தவர். அதனால் பிரம்மா உலகத்தை சிருஷ்டித்தார் எனில் மனம் உலகை சிருஷ்டித்தது என பொருள். இதன் இன்பினிட்டியை பயனைக்காக்குவது, அதனால் அகண்டத்தை கண்டமாக்குவது, அதை கடைசி வரை செய்வதால் சுச்சேன என்று கூறப்படும் இன்பினிட்டிமல் அணுவரை தெய்வீக மனம் பொருட்களை பிரிக்கும். சத்திய ஜீவியம் சத்திய ஜீவிய லோகத்திற்கு உரியது. நம் லோகம் அசத்தியமான லோகம். தெய்வீக மனம் சத்திய ஜீவியத்தின் பிரதிநிதியாக நம் லோகத்திற்குள் வந்துள்ளது. சத்திய ஜீவியம் சிருஷ்டிக்கு நம்பிய ஜீவியம் தான் சிருஷ்டிகர்த்தா. தெய்வம் பிறந்தது சத்திய ஜீவிய லோகத்தில். இங்கு ஞானமும் உறுதியும் இணைந்து செயல்படுகின்றன. இதற்கு இரு பகுதிகள் உண்டு. மரபில் அவற்றை கிரண்ய கர்ப்பம் எனவும் பிரக்ஞா எனவும் கூறுவர். பகவான் அவற்றை காட் காலத்தை கடந்த சத்திய ஜீவியம் என்று, உலகம் காலத்தில் சத்திய ஜீவியம் என்று அழைக்கிறார். சத்திய ஜீவியம் பிரம்மத்தின் பரந்த வெளிப்பாடு. அதுக்கு மேல் சத்திய ஜீவியத்திற்கு முக்கியமான இடம் ஐக்கியம். ஐக்கியத்தில் எண்ணத்தால் ரியல் ஐடியா ஜீவியம் உலகை சித்திக்கிறது. மனத்தின் பிரிவினை ஆரம்பிக்கும் இடம் தெய்வீக மனம்தான். பிரிவினை ஆரம்பித்தால் முடிவு வந்து நிற்கிறது. அப்படிதான் தெய்வீக மனம் வந்து தெய்வீக மனத்துல அந்த பிரிவினை வந்து அதுக்கப்புறம்தான் அந்த மனசித்தி வந்து சத்திய ஜீவியம். அப்ப இந்த மனத்தின் பிரிவினை ஆரம்பித்துவிட்டால் மனோமய புஷ்டிக்கு உள்ள உலகம் இது. இந்த லோகத்தின் கடவுள்கள் சத்திய ஜீவியத்தில் வந்தவர்கள். இந்த லோகத்தை கடந்தவுடன் நிர்வாணத்துக்கு வழி உண்டு. இதுவே மனத்தின் உச்சகட்டம். இந்த லோகத்திலும் சத்திய ஜீவிய தத்துவம் வெளிப்படும். இந்த லோகத்தின் கடவுள்களில் அக்னி ஒன்று. அக்னியை சமமாகவும் வைத்து பேசுகிறது. சில சமயங்களில் அக்னி பகவான் மற்ற கடவுள்களுக்கு வேலை செய்கிறார் என்றும் பேசுகிறது. இந்த மூன்று நிலைகளும் சத்திய ஜீவியத்திற்கு உரிவை. அவை இந்த லோகத்திற்கும் உண்டு. இந்த லோகத்துள்ளவர்கள் அவளுடைய ப்ராப்ளம் என்னன்னா, இறைவனை நேரடியாக அடைய முடியாது. அவர்களுக்கு சைத்திய புருஷன் கிடையாது. இறைவனை அடைய அந்த தெய்வங்கள் பூவுலகில் மனிதனாக பிறக்க வேண்டும். தெய்வங்கள் ஆனாலும் பூமியில் பிறந்தால் தெய்வத்தின் சக்தி பூமியின் சட்டத்திற்கு உட்படும். அப்படி வந்ததுதான் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் இந்த லோகத்தை சேர்ந்தது. இந்த லோகத்திற்குரிய புருஷன் மனோமய புருஷன். மனோமய புருஷன் ஆனாலும் அதுவும் மேல்மனத்தை சார்ந்தது. இதை தாண்டி சத்திய ஜீவியத்திற்கு போகும் பொழுது எதிர் திசையில் மேல்மனத்தில் இருந்து அடிமனத்திற்கு போகிறோம். அடிமனத்திற்கு தான் சத்திய ஜீவிய தொடர்பு உண்டு. அஞ்ஞானம் இந்த லோகத்துடன் முடிகிறது. இதை கடந்தால் அஞ்ஞானம் இல்லை. இப்ப இந்த தெய்வ லோகத்துல இருந்து அதோட அஞ்ஞானம் முடிஞ்சு போயிடுறது. மனிதனாக பிறந்தா தான் தெய்வங்களுக்கும் இந்த சைக்கிக் இல்லை அவளுக்கு. அதனால அது வழிதான் அந்த சத்திய ஜீவியத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லுவோம். அப்ப இதை கடந்தால் நான் மட்டும் உண்டு. தெய்வங்கள் வாழும் பெரியிடம் பெரிய லோகமாக இருந்தாலும் இதற்கு முழுமை இல்லை. என்ன சத்திய ஜீவியம் மட்டுமே அந்த முழுமைக்குள்ள இடம். அப்போ பகுதியே அதன் உரிமை. புருஷனும் பிரகிருதியும் பிரிந்தே தெரியும். இந்த மனத்தில் இருந்து பிரம்மத்தை பார்த்தால் பிரம்மம் சச்சிதானந்தமாக தெரியும். அப்பொழுது ஒன்று, அதுவும் மூன்றில் ஒன்றே தெரியும். சத்து மட்டும் தெரிந்தால் அதையே சச்சிதானந்தம் என்று எடுத்துக்கொள்கிறோம். இந்த லோகத்தில் இருந்து ஈஸ்வரனை பார்த்தால் ஒரு புறம் தான் ஈஸ்வரன். அதுதான் செகண்ட் சாப்டர்ல அவர் சொல்ற, ஒரு அதாவது சன்னியாசி பார்த்ததெல்லாம் பெரிய அற்புதமான அனுபவம், ஆனா அவங்க பார்த்ததும் அவங்க அதை பார்த்த உடனே அவங்க அந்த இதுல முழுசா பார்த்தது மாதிரி நம்பினாங்களே தவிர அவங்க பார்த்ததும் பகுதி தான், முழுசு இல்லைன்னு சொல்றார் பகவான். இது வந்து ஒரு பக்கத்தில் சகுணமாக தெரியும், மறுபக்கத்தில் நிர்குணமாக தெரியும். இரண்டையும் சேர்த்து பார்க்கும் திறன் தெய்வீக மனத்திற்கு இல்லை. பிரம்மம் அச்சர பிரம்மமாகவோ சர பிரம்மமாகவோ தெரியும், முழுமையாக தெரியாது. தத் அல்லது அசத்தாகத்தான் தெரியும். இரண்டும் சேர்ந்து எங்கும் நிறை பரம்பொருளாக தெரியாது. நிர்குண பிரம்மத்தில் இருந்து அதன் அடியை ஒட்டி முடிவரை சென்றால் சுப்ரீம் அப்சல்யூட்டில் சென்று முடியும் என்று கூறுகிறார். அதாவது பிரம்மத்தின் உச்சியில் முடியும். ஆனா பிரம்மத்திற்கும் சித்திக்கும் திறன் இல்லை, இதனால் நிர்ணயிக்க முடியாது என்பதால் நம்முடைய கேள்விக்கு இங்கும் பதில் இல்லை. நம்ம வாதம் எப்படி சித்தி வந்ததுங்கிறத வாதம் தொடங்கியிருக்கு, அதை மனசுல கொண்டுதான் அவ்வளவு பின்னாடி வந்துருக்கு. அப்போ பிரம்மம் இரண்டாக பிரிந்து விட்டதால் முழுமையாக பிரம்மத்திற்கு வழி இல்லை என்பதால் நம் கேள்விக்கு இங்கே விடை இல்லை. அதுபோல் சகுணம் பிரம்மத்தில் முடிவு வரை சென்றால் டிவைன் அப்சல்யூட்டில் சென்று முடியும். இது ஈஸ்வரன். ஈஸ்வரன் உலகை சித்தித்தவன். இதற்கு பிரபஞ்சத்தின் அம்சமும் ஜீவாத்மாவின் அம்சமும் பரமாத்மாவின் அம்சமும் உண்டு. ஆனால் இதுவும் முழு பிரம்மம் இல்லை. சுப்ரீம் அப்சல்யூட், டிவைன் அப்சல்யூட், இந்த பெரும் நிலைகளை நாம் அறிவோம். இவை இரண்டும் சேர்ந்த ஒன்று இருக்க வேண்டும், அதுவே முழுமையான பிரம்மம். அறிய சத்திய ஜீவியத்திற்கு போக வேண்டும். சத்திய ஜீவியம் என்பது என்ன? அப்போ சத்திய ஜீவம்னா அது எல்லாமே செய்யும்னா சத்திய ஜீவம்ங்கிறது என்னது? சத்திய ஜீவி என்பது தன்னை அறிந்தது, தன்னை நிர்ணயித்தவல்லது. நமது முன்னோர்கள் தன்னை அறிந்த பிரம்மத்தை தன்னை மட்டும் அறியும் பிரம்மம் என்று நினைத்தனர். அதனால் அதை சிருஷ்டியில் இருந்து அவர்கள் விலக்கினர், சிருஷ்டியில் இருந்து விலகியதாக நினைத்தனர். தன்னை அறியும் பிரம்மமாக இருந்தாலும் அதற்கு தன்னை வெளிப்படுத்தும் திறன் உண்டு என்று பகவான் கூறுகிறார். வெளிப்படுத்தும் திறன் இல்லாமல் ஒரு புருஷன் இருக்க முடியாது என்று கூறுகிறார். அப்படி அது வெளிப்படுத்தும் திறமைகள் நமக்கு பிரம்மமாக தெரிவதில்லை. அதாவது ஒரு சைட விளக்கிட்டாங்க, அது வெளிப்படுத்துற திறமைகளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா பகவான் வந்து அதுக்கு வெளிப்படுத்தும் திறன் உண்டுங்கிற, அப்படி வெளிப்படுத்தும் திறன் அவ வந்து அந்த ஆன்மீகம் பிரம்மம் இறைவந்து போனாங்களே தவிர, அதுக்கப்புறம் லைஃப்ல ஒண்ணு இருக்கு, அங்க அது வெளிப்பாடா சித்தியின் வெளிப்பாடா இறைவனின் வெளிப்பாடா இருக்குங்கிறத அவ அக்செப்ட் பண்ணல. அப்போ அதுக்கு அப்பா என்ன எழுதியிருக்கார், பிரம்மம் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது. அப்போ திறமைகளை நமக்கு பிரம்மமாக தெரிவதில்லை, பிரம்மத்தின் செயலாக தெரிகின்றன. பிரம்மம் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இதற்கு ரூபமும் சக்தியும் வெளிப்படுகிறது. அந்த ரூபம் பிரம்மம் கொடுத்தது. அந்த ரூபம் அது சுய ரூபம், சொரூபம் என்று நாம் கொச்சையாக பேசுகிறோம். அடிப்படையாக அந்த ஆன்மீக கருத்து நம் வழக்கில் வந்துவிட்டது. சுயரூபத்தை காணிக்கலாமா? நாம் கோபத்தையும் வேகத்தையும் காட்டுவதாக சொல்லும் பொழுது நாம் சுயரூபத்தை காட்டுவேன், என் சொரூபத்தை காட்டுவேன் என்று நாம் பேசுகிறோம். அப்படி அவையே. ஆனா அந்த மாதிரி சுயரூபத்தை சுரூபத்தை காட்டிக்கிறோம்னு சொல்ற சமயத்திலே அவை நம்முடைய சுரூபம் இல்லை. அதன் சொரூபம் அதன் மறுபுறம், அதன் உயர்ந்த பக்கம், ஆண்டவன் ஜீவாத்மாவிற்கு கொண்டு கொடுத்த ரூபம். அப்ப நம்மளோட இன்னொரு புறம் சுரூபம் வந்து ஆண்டவன் மனித கொடுத்த ரூபம். முன்னாடி நாம கொச்சையா பேசுறது வந்து சொரூபத்தை காட்டுறோமோ, நாம சிட்டில வந்து காட்டுற சொரூபம். ஆனா அது சொரூபம் இல்லை. சொரூபத்துக்கு பின்னால ஆண்டவன் கொடுத்த சொரூபம் இருக்கு. அவை சொரூபத்தின் மறுபுறம், அதன் உயர்ந்த பக்கம் ஆண்டவன் ஜீவாத்மாவிற்கு கொடுத்த ரூபம். இந்த சொரூபத்தின் சக்தி சுபாவம். இறைவன் சொரூபத்தாலும் சுபாவத்தாலும் சித்திக்கிறான் என்பதே ரகசியம். மனம் இந்த சித்தியை, இந்த சித்தியின் ஆரம்பத்தை சிந்தித்து அறிய முடியும். அது போனா அதுக்கு அறிய முடியும், முடிவான பலனை பார்க்கவும் முடியும். அது முடிவான பலனையும் பார்க்கும், ஆரம்பத்தையும் பார்க்கும். இடையில என்ன நடப்பது என்பது கண்ணுக்கு தெரியாது. உண்மையில் ஆரம்பம் முடிவு இடையே நடப்பது ஆகிய மூன்றும் ஒன்றே, ஒண்ணுமே வேற இல்ல, மூன்றும் ஒன்றே. ஒன்றாக இருப்பதால் அது சத்திய சீரியத்திற்கு மட்டும் தெரியும். வானத்தில் சந்திர சூரியனை பார்க்கிறோம், அவை நமக்கு சிறியதாக தெரிகின்றன, அவை வானத்தில் ஊர்ந்து போவது போல் தெரிகின்றன. சூரியன் சந்திரனும் சூரியனும் அல்ல, ஊர்ந்து போவது பூமியும் பூமியில் உள்ள நாமும். பிரம்மாண்டமான சூரியன் சிறியதாக தெரிகிறது. இது தோற்றம், இதே மாதிரிதான் லைஃப் தோற்றம், நல்ல தோற்றம். அதுபோல் மனிதன் பிரம்மத்தை தான் முயல்கிறான், அவனுக்கு தெரிவது சச்சிதானந்தம். பிரம்மம் மனிதனுக்கு சச்சிதானந்தமாக தெரிகிறது. அமைதியை நிலைநாட்ட இப்ப நமக்கு பிரம்மம் வந்து சச்சிதானந்தமாக தெரியறதுனாலதான் பகுதியை பார்க்கும். அவாவா பாக்கிறத அவாவா வந்து முழுமைன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த அதுக்கு முழுமைய பார்க்கும் தன்மை உண்டுன்னு சொல்ற. அப்ப நாம் ஒன்றை அறியும் பொழுது எதை அறியப்போ, அமைதியை நிலைநாட்ட ஏற்பட்ட போலீஸ் குற்றவாளிக்கு பயங்கரமாக தெரிகிறது. சாதாரண பயங்கரமும் இல்ல, போலீஸ்காரன் அவன் போயிட்டு போயிட்டு இருக்கான், அவனோட ஆபீசர் அவன் போறான், அவனுக்கு பயம் இருக்காரு. ஆனா நாம் ஒன்றை அறியும் பொழுது எதை அறிய முயல்கிறோம், நாம் எங்கிருந்து பார்க்கிறோம், எதன் மூலமாக பார்க்கிறோம் என்பதை பொறுத்து, அப்படி பொறுத்த அதை பொறுத்துதான் நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நாம பார்வை எப்படி பார்வையில பார்க்கிறோம், ஆன்மாவை மனம் புலன் வழியாக பார்க்கும் பொழுது திடமாக தெரிகிறது என்று அறிவோம். அதாவது நம்முடைய பார்வைக்கு தான் அந்த மாதிரி அது தெரியறதே தவிர, சாதாரண பார்வைக்கு போலீஸ்காரன் அவனுக்கு சாதாரண மனுஷனுக்கு ப்ராப்ளம் இல்லை, தோட்டம் குற்றவாளிக்கு வந்து அவன் பயங்கரம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கிற பார்வைக்கு தான் அந்த விஷயம் வித்தியாசமாக தெரிகிறது. மனத்திற்கு பிரம்மம் சச்சிதானந்தமாக தெரிந்தாலும் பார்ப்பவரின் நிலையை ஒட்டி அது சத்தாகவோ சித்தாகவோ ஆனந்தமாகவோ புருஷனாகவோ ஈஸ்வரனாகவோ அக்ஷர பிரம்மமாகவோ நிர்குணம் பிரம்மமாகவோ அழகாகவோ அறிவாகவோ இருளாகவோ தெரியும். நிர்குணம் அது அப்படி, அதனாலதான் சச்சிதானந்தம் வந்து எட்டு அம்சங்களாக பிரிகிறது சொல்லலாம். அதுவும் 24 பிரிகிறது. இந்த பிரிவினை எல்லாம் மனத்தின் பார்வைக்கு தெரிபவை. உலகில் இருள் படைக்கவில்லை என்று தத்துவம் கூறுகிறது. அந்த மாதிரி நம்மளுக்கு தத்துவம் கூறுற சமயத்துல நம் குலங்களுக்கு ஒளியை பார்க்கும் சக்தி இல்லை, அதனால் இருளாக தெரிகிறது. சிட்டியில் இருள் இல்லை என்பது தத்துவம். சிட்டியில இருள் இல்லைன்னு சொன்னா நாம லைஃப்ல பாக்கிறதும் கூட ஆப்போசிட் தான் இருக்கு. நம்மளுக்கு இருள் இல்லைன்னு எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஒரு கேள்வி வரும். பச்சை கண்ணாடி போட்டுக்கொண்டு போட்டால் மனிதர்களும் பொருட்களும் பச்சையாக தெரிகின்றன, அவை பச்சையாக இல்லை. கண்ணாடியை எடுத்துவிட்டு நேரடியாக பார்த்தாலும் பச்சையாக இல்லை, பச்சை என்பது கண்ணாடி உற்பத்தி செய்தது. அப்போ இது எல்லாமே இது வந்து எப்படி நம்மளோட பார்வைக்குத்தான் அது வந்து நம்மளுக்கு வந்து இதா தெரியறதே தவிர, நம்மளுக்கு வந்து அது வந்து இருள் இல்லை. ஆனா அதை எப்படி எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்க முடியும்? இப்ப வந்து நம்ம பாக்குறது இருளா தான் தெரியறது, இருள் இல்லைன்னு பச்சை கண்ணாடி உற்பத்தி செய்தது பொருட்களிலோ நம் பார்வையிலோ இல்லாதது இல்லாதது வந்து அது வந்து ஒரு முக்கியமான கருத்து. பிரம்மத்தை அறிய முயலும் மனிதனுக்கு இது ஒரு முக்கியமான கருத்து. எப்படி பாக்குறோமோ அந்த பார்வைக்கு அது பிரம்மம் தெரியும், எப்படி வேணாலும் தெரியும். அப்ப பிரம்மம் எப்படி தெரிகிறது என்பது பார்ப்பவரையும் அவருடைய பார்வையையும் பொறுத்தது என்று சொல்லிருக்க. அதுக்கு அப்பா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருந்தார். சிட்டியில் உள்ள பரம்பொருளும் அதற்கு முந்தைய நிலையில் உள்ள பரம்பொருளும் வேறு வேறல்ல, காலத்தால் அவை பிரிக்கப்பட்டவையும் அல்ல, ஒன்றில் மற்றொன்று மரம் ஒவ்வொன்று மற்றவரும் இருக்கு, வெவ்வேறு பார்வைக்கு வெவ்வேறாக காட்சியளிக்கிறது. அதனால்தான் நம் பார்வை மாறினால் ஜடம் திருவுருமாறும் என்கிறார் பகவான். பார்வை மாறினால் ஜடம் திருவுருமாறும், மனம் மாறினால் வறுமை அதிர்ஷ்டம் ஆகும். ஒருவரை மகன் தகப்பனார் என்கிறார், அவரது தம்பி அண்ணன் என்கிறார். இதெல்லாம் ஒரே ஆள், தகப்பனாரும் அண்ணனும் ஒருவரே. அவர் தகப்பனாராக இருந்த அணக மாறுவதில்லை, அவரிடம் மாற்றம் இல்லை. அது மாதிரி பிரம்மத்துக்கு வந்து மாற்றம் இல்லை. நம்ம பார்க்கிற பார்வைக்கு கூப்பிடுபவர்களில் உறவு மாற்றம் உள்ளது, அவருடைய நிலையோ அவரோ மாறுவதில்லை. தம்பிக்கு அண்ணனாகவும் மகனுக்கு தகப்பனாகவும் காட்சியளிக்கிறார். அப்சல்யூட் ரிலேட்டிவ் பரம்பொருள் சிருஷ்டி என நாம் இரண்டை நாம் அறிவோம். எனவே பரம்பொருள் சிருஷ்டியாக மாறியுள்ளது என்று நினைக்கிறோம். நம்முள் ஆன்மா மனம் என இரு பகுதிகள் உண்டு. ஆன்மாவில் இருந்து பார்த்தால் பரம்பொருளாகவும், மனதில் இருந்து பார்த்தால் சிருஷ்டியாகவும் என்பது ஒன்றே. அதனாலதான் அப்பா மனதை கடந்த நிலையில் போய் அதையும் தாண்டிய நிலையில போய் அந்த வேலையை செய்யணும்னு ஒவ்வொரு இடத்துலயும் எழுதுறார். மாறிய பார்வைக்கு மாற்றம் தெரியதால் பகவான் நம் பார்வையை நாமே முனைந்து மாற்றிக்கொண்டால் தேவையான திருவுரு மாற்றம் ஏற்படும் என்கிறார். நம் மனம் மாறியவுடன் சூழ்நிலை மாறுவதை அனைவரும் கண்டிருக்கிறோம். சூழ்நிலை மாறுவதை போல் பொருட்களின் குணமும் கடைசி கட்டமான உடல் திருவுரு மாற்றமும் நடக்கும் என்று பகவான் குறிப்பிடுகிறார். மனநிலை சிருஷ்டிக்கும் தன்மையுடையது. புது மனநிலையை நாம் சிருஷ்டித்தால் புது சூழ்நிலை, புது குணம், புது பொருள் உற்பத்தியாவதை காணலாம். அதனாலதான் அப்பா அவனவன் தான் அவனவனுக்கு சிருஷ்டி கர்த்தான்னு சொல்றார். நாமளே நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம வறுமை இருந்தா நாமளே நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை நாமளே கிரியேட் பண்ணிக்க முடியும். சொல்லக்கூடிய பிரின்சிபிள் இது. ஜடம் திருவுரு மாற்றம் அடைவது பூரண யோகத்தில் கடைசி கட்டம். அதையும் மனமாற்றத்தால் முடியும் என்கிறார் பகவான். நம் மனத்தில் ஜடமான பகுதியும் உண்டு, சிந்திக்கும் பகுதியும் உண்டு, உணரும் பகுதியும் உண்டு, ஜடமான பகுதியும் உண்டு. மனத்திலும் உணர்விலும் இவை இரண்டும் உண்டு. சிந்திக்கும் பகுதிக்கு ஜடமான பகுதி கட்டுப்பட வேண்டும். நடைமுறையில் ஜடமான பகுதிக்கு சிந்திக்கும் பகுதி கட்டுப்பட்டிருக்கும். அதனால்தான் இது தலைகீழான நிலை. இது மீண்டும் தலைகீழாக மாறினால் ஜடம் கட்டுப்படும். கட்டுப்பட்ட ஜடம் அடுத்த நிலையில் உணர்வு பெறும், அடுத்த நிலையில் திருவுரு மாற்றம் பெறும். நாம் மாறாமல் தானே எதுவும் செய்ய நிலைமை மாறுமா என மீண்டும் மீண்டும் எதிர்பார்த்ததே நம் பழக்கம். அதானே நம்ம செய்யணும். ஏதாவது நடந்துமா, ஒரு மிரட்டு நடந்துமா, நம்ம சேஞ்சே பண்ணிக்காம நம்மளுக்கு ஏதாவது மதர் மதர் கொடுக்கத்தான் செய்யறாங்க. நம்மளோட மாற்றம் இல்லாததுனால இல்ல, நம்ம அதை வாங்கிக்கிறதுக்குள்ள இடத்துல மாறணும். மாறினாதான் அது வரப்போறது. அப்போ செயலை மாற்றாமல் மனதை மாற்றிக்கொண்டு அல்லது மாறியதாக நினைத்து கொண்டு நிலைமை மாறவில்லை என்று மனிதர்கள் குறைப்படுவதற்கு மனம் உண்மை மாறினால் அதற்குரிய மாற்றம் நிச்சயமாக இருக்கும் சொல்ற. அப்ப நாம வந்து மாறிட்டோம் சொல்றோம், நான் மாத்திட்டேன், என்ன மாத்திட்டேன், நான் வந்து எல்லாமே சரியாயிடுச்சு சொல்றோம். பார்வை மாறினால் விஷயம் மாறும், நாம் உண்மையாக மாறினால் அந்த ரிசல்ட். அதுதான் லைஃப் ரெஸ்பான்ஸ். இப்ப ரெண்டு பேருக்கு தேகம் இருந்துச்சுன்னா கூட அவ ரெண்டு பேரும் அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது வரை அந்த ரிசல்ட் வரவே இல்லை. ஒரு நிமிஷம் டெம்பர்லிய பார்த்த உடனே ஒரு நிமிஷம் மனசுல வந்த அந்த சேஞ்ச் வந்து எப்படி வந்து டார்ஜி அங்க கொண்டு வந்ததோ அதனாலதான் மனம் மாறினால் அந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் வரும். அது உள்ள லைஃப் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு அந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் வரலையானா நாம செய்யற வேலை நிறைய இருக்குன்னு அர்த்தம். நாம அந்த மனத்தை மாற்றோம் வாயால சொல்லிட்டு இருக்கோம், ஆனா ரிசல்ட்டா கொண்டு வரல. எலிசபெத் மாறின மாற்றத்திற்கு டார்சி ரெஸ்பாண்ட் பண்ணினதும், டார்சி மாறின மாற்றத்துக்கு எலிசபெத் ரெஸ்பாண்ட் பண்ணினதும், அந்த மாற்றத்துக்கு வந்த ரிசல்ட், அந்த சித்துக்கு வந்த ரிசல்ட். அதனாலதான் மனம் மாத்தினோம்னு வாயால சொல்றது இல்ல, விஷயம் கிடையாது. மாறினால் லைஃப் ரெஸ்பான்ஸ் பண்ணின லைஃப்ல தான் இருக்கான். அவனுக்கு அந்த லைஃப் ரெஸ்பான்ஸ் கொண்டு வருதுதான் அந்த சித்தி, அந்த பிரம்மம், அந்த ஆக்சன்ல நம்மளுக்கு செயல்பட்டது. நம்ம அந்த இடத்துலதான் நாம நாம வந்து செயல்பட்டு இருக்கோம், அதுதான் விஷயம். அப்போ அடுத்தது, அப்போ இந்த பார்வை மாறினால் நமக்கு வந்து விஷயம் மாறும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, திரிந்து தெரிபவை அனைத்தும் மனத்தின் பார்வைக்குத்தான் திரிந்து தெரிகின்றன. காரணம் என்னன்னா, நாம ஒருத்தட்ட கோபமா இருக்கோம்னா அது கோபமா நம்ம மனசோடு பார்வை தான். அது சத்திய ஜீவியத்தின் பார்வைக்கு அவை இணைந்தே தெரிகின்றன. ஏன்னா சத்திய ஜீவியம் முழுமை இந்த பகுதிக்கே இல்ல, மனம் அந்த பகுதியை பாக்குறதுனால. இப்ப நம்ம இதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிளே நம்ம பேசிருக்கோம். ஏன்னா ஒருத்தர் வர்றார் கோபமா இருக்காருன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியறது. சரி, அப்ப மதர் சொல்ற அதர் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதர்மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இவரோடு அவரோடு பாயிண்ட் ஆஃப் வியூல நாம திங்க் பண்ணி பார்த்தா அவர் இன்னைக்கு சாப்பிடாம வந்தார், இல்ல அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல அவர் மனசு கஷ்டப்பட்டு வந்திருக்கார், அதனாலதான் இந்த கோபத்தை காணிக்கிறாருன்னு புரிஞ்சுட்டு அந்த இடத்துல போய் நம்மளுக்கு அவருக்கு கன்வின்சிங்க நம்ம போனோம்னா நிச்சயமா அவர் மாறி நம்ம என்ன விஷயம்னு முழுமை புரியும். நம்மளுக்கு இன்னைக்கு அவர் கோபமா வச்சிருக்காரு ஒரு சைடு பாக்குறதுமே இல்ல, விஷயத்தோடு முழுமை புரியாது. இன்னைக்கு அவருக்கு ஒரு ரிசல்ட் வரணும், அது வந்து அவருக்கு டென்ஷனா இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கும். அதனால அப்பா அதுக்கு எக்ஸாம்பிளே எழுதிட்டார், கொத்தனார் வந்து வேலையை வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கார், என்னது இது இவருக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கணும், இவர் ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கார். சரி, ஏதானாலும் மதர் இவர்கிட்ட கோவப்படக்கூடாது, நான் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி அந்த ஆள்கிட்ட போய் கேட்கலாம், பார்த்தா அவர் நேற்றுக்கு நைட்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலைங்கிற உண்மை வெளிவரும். அந்த உண்மையை கூடி நாம போய் அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட்டு வந்து வேலை செய்யப்பா, அந்த சாப்பிட்டுக்கு வந்து அவர் வேலை சேர்த்த அந்த 24 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை அந்த 2 மணி நேரத்தில் முடியும். அதனாலதான் நாம மதர அடுத்த பக்கம் பார்க்கணுமானா அதர்மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிற அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதைத்தான் நிறைய இடத்துல நான் ரியாக்ஷன் வெளியே எப்படி, அப்போ அது என்னத்துக்கு நாம நாம வந்து அதர்மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுனா ஒரு வேல்யூ நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல, பிரம்மத்தோடு முழுமை, சிட்டியில் உள்ள பிரம்மத்தோடு முழுமைய நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள வேல்யூஸ் தான் அதே. அது இல்லாம நம்ம ஒரு பாயம் ஒரு வேல்யூ பாணி ஒன்று சாதிக்கிறதுக்கு வரைய அதை சொல்லு விலாசி என்ன, சிட்டியின் தத்துவம் முழுமை, அது சத்திய சீரியம் தான் அந்த சிட்டி கர்த்தா, அது முழுமையத்தான் கொண்டு வந்திருக்கு. ஆனா பார்க்கும் பார்வை பகுதியா இருக்கிறதுனால திரிந்து தெரிகின்றன சத்திய தீரியத்தின். அப்போ நாம அதர்மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம போய் பார்க்கறத நாம வந்து சூப்பர் மைண்ட டச் பண்ணிடுவோம். சச்சிதானந்தத்தின் பார்வைக்கு சத்திய தீரியத்தின் பார்வைக்கு அவை ஐக்கியமாக தெரிகின்றன. பிரம்மத்திற்கு பார்வை இல்லை, பிரம்மத்திற்கு பார்வை இருந்தால் அவை அனந்தமாக காலத்தை கடந்த அனந்தமாக தெரியும். ஆனா நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்கிறோம். தமிழில் இவற்றிற்குள்ள சொல் தெரியவில்லை, வேண்டியவை வேண்டாதவை என்று சொல்லலாமா? வேண்டியவை வேண்டாதவை இரண்டும் சேர்ந்ததே முழுமை. ஒரு சமயம் வேண்டாததுங்கிறது ஒரு சமயம் வேண்டியவையா இருக்கும். அப்ப வேண்டியவை வேண்டாதவை பிரிஞ்சு பார்க்கறதுனாலதான் நம்மளுக்கு அவ்வளவு கண்டுபிடிக்கும். வேண்டாததை விடுத்து வேண்டாததை விளக்குவதற்கு பதிலாக இரண்டையும் சேர்த்து முழுமை ஆக்க வேண்டும். அது விளக்கறதுக்கு பதில் அது என்னதுன்னு கண்டுபிடிச்சு அதை முழுமை ஆக்கணும். சத்புருஷனை அடைந்தவர்கள் அதற்கு அதை கடந்து அசத் என்ற அனுபவத்தை தேடுகிறார்கள். அவர்கள் சத்தில் இருந்து அசத்திற்கு போகிறார்கள். ஒருவர் சத் அல்லது அசத் ஆகிய இரண்டில் ஒன்றைத்தான் பெற முடியும் என்பது இன்று வரை உள்ள அனுபவம். அதனாலதான் அவன் பகிட்ட பார்த்துட்டு அதுதான் முழுமைன்னு நம்பினாங்க. சத்துல இருந்தா சத்துல இருக்கணும், அசத்துக்கு போனா அசத்துல மட்டும், ரெண்டும் சேர்ந்து கொண்டு வரத்துக்குள்ள ஒரு அங்க இல்ல. இது பகுதியான ஆனா பகவான் ஸ்ரீ அரவிந்தம் கூறுவது முழுமையான அனுபவம். சத்தசத் இரண்டும் சேர்ந்து பிரம்மம், சத்தசத் ரெண்டும் சேர்ந்ததுதான் பிரம்மம். சத்தை அடைந்த பிறகு சத்தை விட்டு அசத்திற்கு போவதற்கு பதிலாக சத்தில் ஊன்றிய காலை எட்டாமல் அசத்திற்கு போக முயன்றால் நிலை உயர்ந்து சத் அசத் இரண்டை முட்டன பிரம்மத்திற்கு போய் சேரலாம். அதான் சித்திக்கு முந்தைய பிரம்மம், அந்த இடத்துல போய் சேரலாம். இது பாதி இது பாதின்னு நிக்கிறத பகுதி தான் தெரியும், முழுமை இல்லை. அப்ப ஸ்ரீ அரவிந்தர் மரபில் இல்லாததை கூறும் பல விஷயங்களில் இது மரபு வந்து பகுதியை பார்த்துட்டு அதுதான் சச்சிதானந்தம். ஆனா வந்து சத்துன்னு சத்துங்கிறது என்ன, ஆன்மீக வழியே எல்லாம் போப்பட்டவாள்லாம் சத்து, சத் சத் மனிதர் அவன் வந்து அந்த மாதிரி போப்பட்டவங்க எல்லாம் சத் சங்கம் அந்த மாதிரி உள்ளவா தான் நல்லவா, அந்த ஆன்மீகத்துக்கோ அந்த இதுக்கோ வராதவங்க எல்லாம் கெட்டவங்க. அப்போ இது அசத், அது இது தேக்கப்படாதது, இது விளக்கப்படுவது, அது விளக்கப்படாதது வேண்டியவைங்கிறதுல அவன் மரபு வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனா பகவான் என்ன சொல்றார், உயர் சத்தாசத் இரண்டை முக்கொண்ட பிரம்மத்திற்கு போக முடியும், அதுக்கு என்ன செய்யணும், சத்தில் உண்டிய காலை எடுக்காமல் அசத்திற்கு போக வேண்டும். அதுக்கு அப்பா வந்து அதிக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார், கால் தரையில் பலமாக உண்டி இருக்க வேண்டும், பூமியே அஸ்திவாரம். இப்ப ஏன்னா மரபு வந்து வாழ்க்கையை விளக்கிடுது, வாழ்க்கையை விளக்கிட்டு அந்த சத்சங்கம் அந்த ஆன்மீகத்தில் உள்ளவா மட்டும்தான் நல்லது, இந்த லைஃப்ல உழலப்பட்ட ஜனங்கள் எல்லாம் வெறும் உள்பூண்டு மாதிரி புழுக்கள்னு ஆக்கிடுது. மரபு வந்து அவளை எக்ஸப்ட் நாத்தியனா எக்ஸப்ட் பண்ணல, சாதாரண மனுஷனா எக்ஸப்ட் பண்ணல, யாரோ ஒருத்தர் தவசு பண்ணி அவ போய் தேர்ற மோட்சம் தான் ஃபைனல், அவ அதுதான் நல்லது, அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, அந்த இறைவனை தேடுறது யாரு தேடுறாளோ அவாதான் நல்லவா, மீதிகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை சேர்த்துக்க முடியாதுன்னு அவங்க மரபு விளக்கிடுது. இங்க பகவான் அப்படி இல்ல, பகவான் ரெண்டும் சேர்த்தா தான் முழுமை, அந்த முழுமை தான் பிரம்மத்துக்கு கொண்டு போகும் சொல்றாரு. ஏன்னா சிட்டியில இந்த ரெண்டும் இருக்கு, இந்த பூமிங்கிறது இருக்கு. இப்ப சன்னியாசி வந்து துறவரத்துக்கு போய் மோட்சத்தை தேடலாம், ஆனா இங்க வந்து பூமிங்கிறது ஒண்ணு இருக்கு, லைஃப்ங்கிறது இருக்கு, எனர்ஜி இருக்கு, அதுல ரூபங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, அத கண்ணுக்கு முன்னால உள்ளது இல்லைன்னு நாம சொல்ல முடியாதுங்கிறார் பகவான். தவமிருந்து மோட்சம் பெற்றாலும் அத்தவசிக்கும் உணவு வேண்டும், உணவு இல்லாம அதுக்கப்ப உணவுங்கிறது தானே, உணவு இல்லாம தவசி தவசு பண்ணல, கௌதீனமானாலும் தவம் அதை தாராது. இன்னும் அவங்க அப்ப அது எழுதியிருக்க, அதாவது அது வேணும், இது இருந்தா தான் அதுக்கு, இது இருந்து ரெண்டும் சேர்ந்தா தான் முழுமை. அதாவது ஹக்லி என்பவர் உலக பிரசித்தி பெற்ற எழுத்தாளர், அவர் குடும்பத்தார் ஒருவர் நோபல் பரிசு பெற்றவர், அவர் உடன் பிறந்த இருவரும் பிரபலமானவர்கள். ஹக்லி ஸ்ரீ அரவிந்தர் புத்தகங்களை படித்தவர், மேற்சொன்ன கருத்து அவருக்கு மிகவும் பிடித்தது, தம் புத்தகத்திற்கு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டார். எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாதம் உண்டு, அதனாலதான் அதாவது அந்த அஸ்திவாதம் இல்லாம நம்ம வந்து ஒரு புரோகிராமே பண்ண முடியாது. நாட்டுக்கு விவசாயம் அஸ்திவாரம், மனிதனுக்கு வாழ்வு அடிப்படை, எந்த ஆராய்ச்சிக்கும் பயன் முக்கியம், மக்களுக்கு பயன்படாத ஆராய்ச்சிக்கு உயர்ந்திருந்தாலும் உயிர் இல்லை. எழுத்தாளர் கலைஞர் அரசியல் ஆகியவர் லட்சியமாக இருந்தாலும் வருமானமே அடிப்படை. அப்ப எப்படி அதை விளக்க முடியும் கேக்குற, அது எப்படி விளக்க முடியும், ஆன்மீகம் மட்டும்தான் இது, அந்த பக்கம் உள்ளதை எடுத்துக்க மாட்டேன்னு மறந்து ஒரு சைடு பார்த்தா அதை எப்படி எடுத்துக்க முடியும். செய்யும் காரியம் பெரியதா சிறியதா என்பதை விட அவர் குடும்பம் வாழ வழி செய்திருக்கிறாரா என்பதே முக்கியம். யோகத்தை மேற்கொள்ள சாதகர்களை ஏற்கும் முன் அன்னையின் சாதனம் தரையில் காலை ஊண்டி வைத்ததை நாம் அறிவோம். தரையில இருந்துதான் மேல போக முடியும், நடுவுல நின்று மேல போக முடியாது, அதனாலதான் பூமியில இந்த அஸ்திவாரம். சத்துல வச்ச காலை சத்து வேணும், சத்துதான் சித்தி தொடங்குற இடம், ஆனா சத்துல வச்ச காலை எடுத்துட்டு போக முடியாது, அசத்தை விளக்கிட்டு போக முடியாது. கல்லூரியில் படிக்கும் மாணவன் நடிப்பு பேசி எழுத்து விளையாட்டுகளில் எவ்வளவு உயர்ந்தாலும் படிப்பும் பட்டமுமே அவனுக்கு அடிப்படை. அவை இல்லாவிட்டால் மற்றவை எடுப்படாது. நான் வந்து 24 மணிக்கு ஒரு மெடிடேஷன் பண்றேன், நான் பத்தி தியானத்திலே உட்காந்து இருக்கேன், எனக்கு வீட்டெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம், எல்லாம் தனியா நடக்கும் காரியமா இல்ல நடக்காது. அது வந்து நம்மள நாமளே ஏமாத்திக்கிறது. அதனாலதான் மதர் வந்து அதை சொல்லவே இல்லை, பகவான் அதை சொல்லவே இல்லை. அதாவது எவ்வளவோ பேரை நாம பார்த்துக்கோம், குடும்பத்தை விட்டுட்டு நாங்க அவெல்லாம் பெரிய ஆன்மீகத்துக்கு போயிட்டான்னு சொன்னவாளே நம்ம பார்த்துக்கோம், ஆன்மீகத்துக்கு போனா குடும்பம் நடத்திடல நின்று அப்படியே எவ்வளவு லைஃப் கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் வந்திருக்கப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ ஆன்மீகத்துக்கு போறதுனால இங்க தப்பு வராது, ஆனா அந்த பொறுப்புங்கிறது இல்லாம போறதுனால. அப்ப வேறு ஜாதியை திருமணம் செய்து கொள்வது 50 ஆண்டுகளாக லட்சியமாக இருக்கிறது. இதை செய்தவர்கள் பலர் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், பலர் கெட்டு போய்விட்டனர். கெட்ட அழிந்தவர்கள் வேறு ஜாதியால் கெடவில்லை, அஸ்திவாரமான வருமானம் இல்லாமல் கெட்டு போனார்கள். ஜாதி கெடுக்கல, பேசிக் பிராஸ்பரிட்டி இல்ல, அப்ப அவளுக்கு வாழ்க்கைக்கு வழி இல்ல. அப்ப நம்ம என்ன, ஆமா அந்த ஜாதியில கல்யாணம் பண்ணினதுனாலதான் அப்படி தப்பு வந்துச்சு. அதனால இல்ல, அப்ப நம்ம சொல்ற ஒவ்வொரு கருத்தும் இப்படிதான் இருக்கும். நம்ம சொல்றது நம்ம புரிஞ்சுன்றது எல்லாமே இப்படிதான் இருக்கும். 1947 பாகிஸ்தான் ஏற்பட்ட பொழுது இந்தியாவின் மீதான பகுதிகளை பாகிஸ்தான் பெற்றது. 53 ஆண்டுகளுக்கு பின் வரவு செலவு கணக்கு பார்த்தால் பாகிஸ்தானில் உணவு பற்றாக்குறை உள்ளது. சர்வதேச அரங்கத்திலும் பாகிஸ்தான் மக்கள் மனத்திலும் இந்தியாவுக்குள்ள கௌரவம் பாகிஸ்தானுக்கு இல்லை. பாகிஸ்தான் 1947 பெற்றது அரசியல் சுதந்திரம். அரசியலுக்கு அடிப்படை மக்களாட்சி. அடிப்படை இல்லாததால் சுமார் 10 இராணுவ புரட்சிகள் ஏற்பட்டன. அதனால இங்கு ஆன்மீகமும் உலகமும் நம்மளோட பூமியில நம்மளோட வாழ்வும் சேர்ந்து செயல்படுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை, உணவு பற்றாக்குறை இல்லை, ரெண்டும் இதுக்கு சேர்ந்து வந்தாதான் போகணும். அதனால மனிதனுக்கு என்ன வேணும்னு சொல்ற, மனிதனுக்கு குடும்பம் அடிப்படை. அதனால அந்த பேஸ் கால் இல்லாம நாம வந்து எந்த இடத்துல நாம வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. முழுமைதான் பிரம்மத்தை கொண்டு வருமே தவிர பகுதியினால நாம பிரம்மம்னு சொல்லலாமே தவிர அதை பார்க்க முடியாதுன்னு. வேலைகளை அவன் பல லட்சிய வேலைகளை செய்யலாம், ஊதாரியாக இருக்கலாம், குடும்பத்தை புறக்கணிக்காதவனுக்கு கடைசி காலம் நல்லபடியாக இருக்கும். குடும்பமே மனிதனுக்கு கால் உண்டும் இடம். அதுக்கடி மற்ற விடணும்னு சொல்ல, அது வேணும் அதை எடுத்துக்கணும், ஆனா இங்க நிற்கணும். மேல் நாடுகள் செழிப்பானவை, மத வழிபாடு அதிகம், சர்ச்சுக்கு ஏராளமான சொத்துள்ளது. ஆனால் வாழ்வுக்கு சொத்தை விட படிப்பை விட மத வழிபாட்டை விட ஆன்மீகமாகும். ஆன்மீகம்னா அந்த ஸ்பிரிட் செயல்படணும், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கணும். நம்ம நம்ம மரபு எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டியை டெவலப் பண்ணி வாழ்க்கையை விளக்குது. அதனால இந்தியா பேங்க் கிராப்ட், அவங்க வந்து மத்த இதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு புள்ளி இது கொடுத்து ஆன்மீகத்தை விளக்கினாங்க. அதனால ஆன்மீகத்துல அவங்க பேங்க் கிராப்ட். அது செகண்ட் சாப்டர்ல அவர் எழுதியிருக்க, பகவான் எழுதியிருக்காரு. அப்போ மத வழிபாட்டை விட ஆன்மீகம் புறக்கணிக்கப்பட்டதால் அவளுக்கு இந்த ஏராளம் செல்வம் இருந்தும் அவர்களால் சந்தோஷர முடியவில்லை. அதனாலதான் அப்பா வந்து இந்தியா வந்து பிராஸ்பரஸ் ஆகணும், நாம வந்து பிராஸ்பரஸ் ஆகணும், அந்த அந்த பிராஸ்பரிட்டி வந்து இப்ப எல்லாருக்கும் தோணலாம். இது என்ன மதங்கிறது ஆன்மீகத்தை பத்தி பேசுவோம், அதுக்கு என்ன பிராஸ்பரிட்டி, 100 கோடி எல்லாம் சம்பாதிக்கணும், இந்த அப்பா பேசுறாரு, இது என்னது பணமா முக்கியம், பணம் இல்ல, பணம்ங்கிறது ஒரு பவர், பணம் வந்து பவரா மாறணும், அது வந்து நல்லவங்க கையில் அந்த மாதிரி வர சமயம்ல அந்த பணம் ஆன்மீகத்துக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இருக்கும். ஆன்மீகமும் அந்த செல்வமும் சேர்ந்தால் அது வந்து பெரிய அப்பா சொல்ற மாதிரி அபரிமிதத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய முடியும். அதைத்தான் அவர் சொல்றாரு. இப்ப இவாளுக்கு பணம் இருக்கு ஆன்மீகம் இல்லை, நம்மளுக்கு ஆன்மீகம் இருக்கு பணம் இல்லை. அதனாலதான் மதர் டிவோட்டிஸ் ஒவ்வொருத்தரும் அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு அவர் எழுதுறாரு. ஆன்மீகத்தை பத்தி எழுதுறப்ப ஏன் 100 கோடியை பத்தி பேசுறார்? அந்த 100 கோடிங்கிறது வந்து அது, அந்த பணம்ங்கிறது அந்த பவர், அந்த பவர் வந்து நல்லவங்க கையில வர சமயத்துல அதுக்கு ஏராளமான விஷயங்களை நல்லபடியா நல்ல ஒரு கட்சியா உருவாகிறதுக்குள்ள பவர் அந்த பணமும் சேர்ந்து வரத கொடுக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஊருக்கு வேற எங்கேயோ போய் பெக் பண்ண வேண்டியிருக்கு, அது தேவையில்லை. இப்ப ஜப்பான் வந்து நல்ல நாடுதான், ஜப்பானுக்கு வந்து எல்லாம் இருக்கு. ஆனா ஜப்பான் யுஎஸ்ஏடம் போட்டியிட்டு உலக பொருளாதாரத்தில் முதன்மை ஆயிடுச்சு. அமெரிக்காவுக்கு புதிய கண்டுபிடிப்புகளில் முதலிடம் உண்டு. ஜப்பான் வந்து என்ன பண்ணிருக்கு, அடுத்த நாட்டோட கண்டுபிடிப்பை காப்பி அடித்தது, ஏராளமான பணம் குவிந்தது. ஆனால் இன்றும் நாட்டில் நிலை இல்லை. ஏன்னா அவளுக்கு இன்னைக்கு அவளுக்குன்னு ஒண்ணு இல்ல, கண்டுபிடிச்சது அவளால ஒண்ணு இல்ல. அதனால வந்து அது வந்து அவளுக்கு இல்ல, அதனால அவளுக்கு நிலை இல்லை. ஏனெனில் அவர்கள் முன்னேற்றத்திற்கு அடிப்படையான ஆராய்ச்சியை காப்பி அடித்தனர். சொந்த காலே சுகம் தரும், ஜப்பானுக்கு சொந்த கால் இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன பூமியே, அந்த இதுதான் நமக்கு அஸ்திவாரம். நம்மளோட அஸ்திவாரம் வந்து பூமி தான். அதாவது உலகம் இப்ப வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத நம்ம பேசுற சமயத்துல, அதனாலதான் அப்பா வந்து அந்த சொல்லி லைஃப் ஸ்டோரி சொல்லி லைஃப் இன்சிடென்ட் சொல்லி நம்மளுக்கு வந்து லைஃப் டிவைன சொல்லி தரத்துக்கு காரணமே, லைஃப் டிவைன் புரியணுமானா லைஃப் புரியணும். புரியாம தத்துவத்தை மட்டும் வச்சுட்டு ஒண்ணு நம்மளால பண்ண முடியாது. அந்த தத்துவத்தை அப்ளை பண்ணணுமானா லைஃப் வேணும். அதனாலதான் அவர் அந்த இடத்துல அது ரொம்ப முக்கியம். தத்துவம் அசத்தும் விளக்கப்பட வேண்டும், ரெண்டு சேர்ந்துதான் பிரம்மம். அப்போ அவர் மரபுல இல்லாததை கூறுற ஒரு மெயின் பாயிண்ட் இது. அடுத்தது, வாழ்வு என்பது சமூகத்தினுடைய வாழ்வு. மனிதன் சோசியல், சமூகம் அவனுக்கு வேண்டியது. சமூகம் வந்து அவனுக்கு வேணும், சமூகத்திற்கு புறம்பானது அவனுக்கு வேண்டாது. இப்ப அப்படிதானே, எல்லாரும் பண்டிகை கொண்டாடினா நம்ம பண்டிகை கொண்டாடுவோம், எல்லாரும் கோவிலுக்கு போனா நாம கோவிலுக்கு போவோம், எல்லாரும் என்னென்ன செய்யறாளோ அதை நாம செய்வோம். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அதை புறம்பானதை சமூகம் செய்ய மனிதர்களை அனுமதிக்காது. அப்ப அவனுக்கு ஒரு லிமிட்டேஷன், எப்படி சமூகம் அவனை டெவலப் பண்றதோ அதே மாதிரி ஒரு லிமிட்டேஷனும் அவனுக்கும். அதே போல் குடும்பம், குடும்பத்திற்கு புறம்பானவற்றை செய்ய குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்ப அதனாலதான் இப்ப பெண்களுக்கு ஒரு இடம்னு வந்தது இவ்வளவு இப்பதான். அதாவது குடும்பம் இனாலே சொசைட்டி பெண்களை தாய்த்தி வச்சிருந்தது, அன்னைக்கு வந்து அடிமை தலையில இருந்து வெளியிலே வர முடியாது. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஃப்ரீடம் சுப்பமான போல் செயல்பட தொடங்கிட்டு அப்புறம்தான் அந்த பெண்களுக்கு ஃப்ரீடம்ங்கிறத பத்தி நாம இங்க பேசணும். அதுவரை அதாவது ஒவ்வொரு காலகட்டமும் அந்தந்த இடத்துல சொசைட்டி அடைக்கணும், குடும்பம் அடைக்கணும், அதை மேல கொண்டு வர. ஆனால் உள்ள ஒண்ணு போக எரிஞ்சின் இருக்கே அந்த டனல், அந்த டனல் வந்து அதுக்கு அந்த காலம் போக போக திருப்பி அது வெளியில வரும். வெளியில் வந்து சமூகம் ஒண்ணு அக்செப்ட் பண்ணினாதான் மனுஷன் அக்செப்ட் பண்ணுவான், எல்லாம் அக்செப்ட் பண்ணாதான் அவன் அக்செப்ட் பண்ணுவான். இப்ப மதர்ங்கிற பிரின்சிபிளே அதுதானே. மதர்ங்கிறது எவ்வளவு பெரிய பவர், எவ்வளவோ புத்தகம் எழுதியாச்சு, எவ்வளவோ விஷயங்களை அப்பா சொல்லி தர்றாரு. ஆனாலும் அப்படியெல்லாம் பார்க்க போனா நமக்கு இன்னைக்கு லெக்கோ விளையாட ஜனங்கள் தந்தர்ல இருக்கும். ஏன் எங்க வீடு எனக்கு அதுக்கு இருக்கு, இதுக்கு லிமிட்டேஷன். எங்க வீடு சாமி கும்பிட சொல்றது, எனக்கு அடுத்த வீட்டு விசேஷத்துக்கு போறேன்னா எனக்கு சொசைட்டியில மதிப்பு இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க பேசி வச்சுருக்கனால நம்மளால மதர ஃபுல்லா வர முடியல. அது வந்தா உங்களுக்கு அது வரும், எனக்கு வராதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். அது ஏன், அதான் அந்த லிமிட்டேஷன், நம்மளே லிமிட் பண்ணிக்கிறது. நம்மள வந்து எல்லா இடத்திலையும் குடும்பம் லிமிட் பண்ணும், சொசைட்டி லிமிட் பண்ணும். அதுபோல் படிப்பு, படிப்பும் அதுதான். பாட புத்தகங்களை தவிர மற்ற புத்தகங்களை படிக்க அனுமதி இல்லை. சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் அப்படித்தானே, கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதே மாதிரி எழுதி மார்க் வாங்கலாம். அதுக்கு மேல இப்ப சித்தம் எப்படி வச்சிருக்கு ஜலடங்கள்லாம், அது 25 வருஷத்துக்கும் அப்படி அப்புறமா அப்படிதான், முன்னாடி அப்படிதான் இருந்து இப்போ அப்படிதான். ஹி பாட் ஏ கிரீன் சைக்கிள் புக்ல இருந்ததுன்னா குழந்தை நல்லா கெட்டிட்டா இருந்தானமா, ஹி பாட் ஏ ரெட் சைக்கிள் எழுதிய டீட்டர் ரவுண்ட் போட்டுருவோம், அதுக்கு வாக்கு வராது. அந்த அளவுக்கு அந்த ஃபாலோயர் தான் இருக்கிறதுனா அப்ப அந்த பாட புத்தகத்துல எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். கலரை கூடமா அந்த சென்டென்ஸோட பிரைம் இருக்கும், இல்ல தெளிவா எழுதியிருக்கேன் இந்த குழந்தை புத்திசாலியா அந்த இடத்துல பண்ணிருக்கேன் யாரும் கண்டுக்கிறது இல்ல. பாடப்புத்தகங்கள் சொல்ல, அப்போ பாடப்புத்தகங்கள் படித்தவன் மட்டும் படித்தவன் பாஸ் செய்கிறார், நல்ல வேலைக்கு போகிறார். பாடப்புத்தகங்களை விட்டு ஏராளமான புத்தகங்களை படிப்பவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிக்கிறார். பாடம் தவிர விளையாட்டில் ஏராளமாக பங்கு கொண்டவன் நாட்டில் பிரபலமாக. அப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் வெளியே, ரூல்ஸ் எல்லாம் மீறி வெளியில வந்தாதான். அப்ப குடும்பத்தோடு அளவோடு வாழ்பவர்கள் முறையாக குடும்பம் இருக்கிறார், அதை கடந்து வெளியில் வேலை செய்பவர்கள் இருப்பவர்கள் அரசியலில் கலந்து கொள்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை பெரும் அளவில் நிறைவு பெறுகிறது என்பதை நாம் காண்கிறோம். என் குடும்பம், எங்க ஃபேமிலி, எங்க பிரதர்ஸ், எங்க சிஸ்டர்ஸ், எங்க குடும்பம், அதோடு உள்ளவா ஒழுங்கா பிடித்தனமணி அவாவா காலத்தை. அதுக்கு மேல அடுத்த உலகத்துல என்ன நடக்கிறது, வெளியில எப்படி வரணும், நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கணும், அதுக்கு கத்துக்க அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளா இருக்கும். அந்த இடத்தான் வெளியில வரணும்ங்கிறார். அப்போ இவர்கள் வேண்டாதது என்பதை சேர்த்துக் கொண்டவர். ஏன் இந்த அரசியல் எல்லாம் இந்த மாதிரி நிறைவு பெற்று வெளியில அவன் ஏன் வரா ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறான், எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்றான், அவன் ஏன் வரா அப்படி வந்த, அதாவது அது வேண்டாதது. படிப்பு மட்டும் போதும்பா, படிச்சாதான் உனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சி சம்பாதிச்சாதான் உனக்கு வாழ்க்கை. இப்படி சொல்லி சொல்லியே குட்டி குட்டியே குழந்தைகள வந்துலயே சேர்க்காம வளர்த்தது. அப்படி வரும் சமயத்துல அவளுக்கு அந்த சேர்த்துக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ அதே சமயத்துல அதையும் சேர்த்துட்டு வரப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையை அளவு கிடந்து பெறுகிறது, அதாவது முழுமை அடைகிறது. ஸ்ரீ அரவிந்தம் கூறும் தத்துவத்தின் அடிப்படை நாம எக்ஸ்பாண்ட் ஆகணும். அதுதான் அப்பா சொல்றாரு, எக்ஸ்பாண்ட் ஆகணும். ஒரே இடத்துல இல்லாம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு எங்க குடும்பம் ஒரு இதை சொல்லி கொடுத்துருக்கு, அதே மாதிரிதான் இன்னைக்கும். அதுதான் அப்பா எழுதியிருக்கேன், இவ்வளவு தூரம் பெரிய இடத்துல போய் மேடை பிரச்சனை பண்ணி பெரிய விசாரி ஆகி வந்ததுக்கு அப்புறமும் வீட்டுல வந்து சுத்தப்பிளாமும் மோர்க்குழம்பு தான் எனக்கு வந்து இதா இருக்குன்னு சொன்னா அந்த லிமிட்டேஷன் எக்ஸ்பான்சிவ் ஆட்டிடியூட், அந்த எக்ஸ்பான்ஷன் வந்தாதான் நாம வந்து அந்த ஃப்ரீடத்துக்கு வந்தாதான், அந்த கட்டுப்பட்டிங்கிற இடத்துல இருந்து சுதந்திரத்துக்கு வந்தாதான் அது முழுமையடையும். சிரிப்பது என்றால் இந்த பொருள் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பது என்ற அர்த்தம். மரத்தை மேஜையாக்கினால் மேஜை பச்சனுடைய சிருஷ்டி, பெரும் மரமாக இருப்பதை அவன் மேஜையாக செய்கிறார். நாம் நம்மை சுற்றி காணும் பொருட்கள் எல்லாம் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டவை. மரம், செடி, கொடி, விலங்கு, மலை, மனிதன், இவர் கசிப்பது யார் என்று எழுதுதன் சொற்பொழிவை ஆரம்பித்தோம். அதுதானே கேள்வி. இந்த இதெல்லாம் சிருஷ்டித்தது யாரு? இதெல்லாம் இருக்கு, கண்ணுக்கு முன்னால இருக்கு. இதெல்லாம் சிருஷ்டித்தது யார்? நீண்ட விளக்கத்திற்கு பின்னால் இப்ப எங்க வந்திருக்கோம், சத்திய ஜீவியம் சிருஷ்டித்தது என்று முடிவு செய்தோம். சத்திய ஜீவியம் தான் இதை சிருஷ்டித்தது என்று முடிவு செய்தோம். மனத்திற்கு முடிவு தெரியும், ஆரம்பத்தை குறிக்கலாம். தொடங்கறதும் தெரியறது, முடியறதும் தெரியறது, இடையில என்னது நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதே நம்ம பார்க்கலாம். இப்ப பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் கதையிலே நம்ம பார்ப்போம், கதை தொடங்கு எதிர நடக்கிறது நம்ம பாக்குறோம், ஆனா எப்படி முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த ஆத்தர் வந்து அதெல்லாமே மனசுல கொண்டு வந்துதான் அந்த கதையை கொண்டு வராங்க. இந்த கதைன்னு மட்டும் பார்த்தா இது ஒரு 5 கல்யாணத்தோடு கதை. சாதாரண பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் கதையை வாசிக்கப்பட்டவா வந்து ஒரு நாவலா வச்சா இதுக்குள்ள இருந்த அப்பா வந்து எவ்வளவு அதுல இருந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தா ஒவ்வொரு பிரின்சிபலும் ஒவ்வொரு தத்துவமும் இதுக்குள்ள எப்படி அப்ளை ஆயிருக்கு, எப்படி அந்த பகுதியிலிருந்து முழுமைக்கு வரும், அதாவது பகுதிக்கு வரும்ன்றது ஸ்டார்டிங்ல. அவங்க அவசரப்படுறாங்க, மிஸ்ஸஸ் பென்னட் அங்க வர்றாங்க, அந்த பிங்லியும் டார்த்தியும் வந்திருக்காங்க, இப்போ வந்து பிரஷர் கொடுக்கறாங்க அவங்களோட அர்ஜி. அந்த அர்ஜி வந்து அவன் வந்து என்ன அந்த அர்ஜில வந்து போ சொல்ற, அவர் வந்து அதை செய்யறாரு, ஆனா அந்த விஷயம் கேட்டு போ வரல. அதுக்கு மேல இவங்களோட அவசரமும் இவங்களோட நக்கலும் இவங்களோட பேச்சுகளும் எல்லாமே அந்த அவளுக்கு வர பெரிய அதிர்ஷ்டத்தை எடுக்கிற இடத்துல வந்து நிக்கிறது, எடுத்துடுறது. அவங்க ஊரை விட்டு ஓடுறதுக்கு இவங்களே காரணமாயிருப்பாங்க. இது தொடக்கம். இவங்களுக்கு அப்படி இருக்கு, சரி என்ன போய் எப்படி வரப்போறது, இது வருமா, போனது போனதுதான் இங்கிற மாதிரி இருக்கு. இவளோட எப்போதுமே கேள்விக்குறியா இருக்கு. அந்த கேள்விக்குறியா இருக்கிற விஷயம் வந்து டக்குன்னு எப்படி திரும்பறது, இது நம்மளுக்கு பென்னட்டோட வாழ்க்கையோ மிஸ்ஸஸ் பென்னட்டோட வாழ்க்கையோ இல்ல எலிசபெத் வச்சு நம்ம பேசுறது, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை நாம ஒவ்வொரு நாளும் செயல்பாடுகளா கொண்டு வர சமயத்துல அதை எப்படி நாம எடுத்துக்கணும் இந்த பாக்குறதுக்கு வேண்டிதான் அவர் அந்த கதையை நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு இல்லாம. அப்போ அந்த இடத்துல அவளோட அவசரத்தை விடல, திரும்பி வர சமயத்துல அவள் உள்ளே வெளியிலே இல்ல. வெங்கிலியன் டார்த்தியும் திரும்பி இதெல்லாம் முடிச்சு திரும்பி வந்து ப்ரப்போஸ் பண்ணி திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்றேன், வெளியிலே வரல. அந்த அளவுல அவள் உள்ள அடங்கி அவள் பாட்டு போனதுனாலதான், அவளோட ஆஸ்பிரேஷன் பெருசானாலும் போனதுனாலதான் அந்த அதிர்ஷ்டத்தை அவளுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில வர செயல்களோட முழுமைய நாம எப்படி கேட்கோம்னு நாம பார்த்தா, எழுதுறதுக்கு வந்து அவ்வளவு திறமை இருக்கு, கெட்டி சரி இருந்தாலும் அவளோட ஒரே ஒரு சின்ன விஷயம் அந்த விக்ரம் மேல உள்ள சாம், அவளுக்கு டார்த்திங்கிற அந்த பேரதிஷ்டம் வர்றதுக்கு தடை. ஜெயின் அவள் ரொம்ப நல்லவள், எல்லாரும் நல்லது என்று சொல்லப்பட்ட நல்லது, ஆனா அந்த நல்லதும் வீக்னஸோடு நல்லது. நம்ம வீக்னஸோட வர நல்லது வந்து ரிசல்ட கொண்டு வராது, சாதிக்காது. அதாவது நாம நல்லதா இருக்கணும்ங்கிறது கூட ஒரு வகை ஈகோ, அந்த ஈகோவோட அகந்தைதான் பிரிக்கும் கருவி. அப்போ ஒவ்வொரு இந்த ஸ்டோரியுமே இல்ல, இந்த ஸ்டோரியில் உள்ளதை நாம திருப்பி 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 ரீவைண்ட் போட்டு நாம பார்த்தோமானா அந்த முழுமைன்னு வந்தாதான் சிருஷ்டி கம்ப்ளீட் ஆகுது. அந்த முழுமைன்னு வர சமயத்துல தான் சத்திய தீவியத்தை டச் பண்ண முடியுதுங்கிற, சத்திய தீவியம் தான் அங்க முழுமை, அதுதான் அந்த சிருஷ்டிக்கு அந்த முழுமையை கொடுக்கறது, இந்த பிரம்மத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்ப நாம எல்லாருமே அந்த அணுவின்றி அவன் அவனின்றி அணுவும் அசையாதுங்கிற இடத்துல பிரின்சிபிளா பார்க்காம அந்த இடத்துல நாம வந்து வர முடியும்ங்கிறத ப்ரூவ் பண்றதுதான் அந்த ஸ்டோரி வெளியே ப்ரூவ் பண்ணிருக்கு. இத வந்து நாம எக்ஸ்பீரியன்ஸ் வெளி நாம பேசினா, நாம வந்து எங்க இந்த மாதிரி இருந்தோம், எங்க இந்த மாதிரி விட்டோம், எந்த எந்த இடத்துல நாம இந்த விஷயத்த வந்து கத்துட்டோம், எங்க நாம மாறினோம், பார்வை மாறினால் விஷயம் மாறும், மாற்றத்திற்கு மாற்றத்தினால் ஏற்றம் வரும்னு சொன்னா அதே மாதிரி. அப்போ அந்த மாற்றத்தினால் ஏற்றம் வருதுங்கிறதுக்கு பிரின்சிபிள் என்ன, அது முழுமைக்கு வருது, பகுதியிலிருந்து இருளிலிருந்து ஒளிக்கு வருது, பகுதியிலும் ஒளியும் ஒன்றுதான்ங்கிறத அது ப்ரூவ் பண்றது, அதைத்தான் அந்த கதை வந்து. அப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த கதையில மாதிரிதான், அடுத்தது கட்டம் என்ன வரப்போறது தெரியாது, திடீர்னு வந்து கோவின் அவன் வந்து நான் கட்டிக்கிறேன்னு ஒரு இதை போடுற, அதுக்கடுத்து வெட்டமா திருப்பி லிடியா ஓடி போற, டிவலப்மெண்ட் வந்து குடும்பமே தகர்ந்து தாழ போயிருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கை வந்து அவளை ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறது. அப்படியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவ ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல இந்த ஷிஃப்ட கொண்டு வர, அதாவது எலிசபெத் வந்து விக்கமேலாம் அவளுக்கு போலன்னா கூட அந்த இடம் வந்த உடனே ஜாஸ்தி உடல்ல ஜாஸ்தி விட சண்டையை போட்டாலும் அவன் சொல்ற உண்மையா அக்செப்ட் பண்ணிக்கிறான், அவளோட குடும்பம் மட்டும்ங்கிற உண்மையா அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதாவது சத்திய சூப், அதாவது அந்த டூ கான்சியஸ்னஸ்ங்கிறது அங்க வர்றதுனால மட்டும்தான் அந்த இடத்துல அவள் கான்சியஸ் ஆக அவளுக்கு அது வழி விடுது. அதே மாதிரி டார்த்திக்கு வந்து அவன் வந்து ரொம்ப அகந்தை உள்ளவன், அவனோட அரிஸ்டோக்ராட்டி தான் அவன் எல்லாத்திலையும் காணிக்கிறான்ங்கிறத எலிசபெத் சொல்லறத அவன் வந்து அதை அக்செப்ட் பண்றான். அப்ப அந்த அக்செப்டன்ஸ் தான் முழுமை. நம்ம லைஃப்ல பிரம்மங்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்ப இடையில அதாவது மனசுக்கு வந்து முடிவும் தெரியும், ஆரம்பத்தை யூகிக்கலாம். மனசுதான் இதுக்கடையில செயல்பட்டுட்டே இருக்கு. அப்போ இப்ப ஒரு காலேஜ்ல வந்து ஒரு பையனை சேர்த்தாச்சு, அதாவது பக்கத்தினர் வந்து சேர்த்தாச்சுன்னா அவருக்கு தெரியும். பட்டத்துலன்னு அவன் வீட்டு அவனுக்கு அவருக்கு தெரியும். ஆனால் இடையில் அவன் என்ன படிப்பான் என்பதை அவர் அறிய மாட்டார். அத மாதிரிதான் ஆனால் சத்திய ஜீவி வச்சிருக்கு. ஏன் இது மனசோட தன்மை. பையனை படிக்க வச்சிருக்கான், படிக்க போனா படித்தான் திரும்பி வந்தான்ங்கிறது மனசுக்கு தெரியும். மனிதனாக இருக்கப்பட்டவருக்கு மனசால பாக்குறது. சத்திய ஜீவியத்திற்கு ஆரம்பம் முடிவு இடையில் நடப்பது மூன்றும் ஒன்று என்பதால் எல்லாமே ஒன்றுதான். அதனால அதுக்கு தெரியும். அதனாலதான் ஹீசி பிளேயர் ஹீசி பிளே கிரவுண்ட் ஹீசி பிளேயர் தான் வருகிறார். அப்ப சத்திய ஜீவியத்துக்கு அந்த முழுமை தெரியும். அது மாதிரி இப்ப ஜெய்னாசின் கதையில வந்து என்ன வரப்போறதுன்னு அவளுக்கு தெரியும். அந்த இடத்துல அவ கதை எழுதிட்டா அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பேமஸ் ஆயிருக்கு அந்த நாவல். அப்ப அவளுக்கு அவள் சத்திய ஜீவியத்திலேருந்து சித்திக்கல, ஆனா மனசாலதான் சித்திச்சிருக்கா. ஆனா வந்து அவளுக்கு வந்து அந்த ஓப்பனிங் இருக்கிறதுனாலதான் ஏதோ இடத்துல இன்னைக்கு அந்த கதை வந்து எவ்வளவு பாராட்டப்பட்ட இடத்துல இருக்கு. ஒவ்வொரு இடத்துல அது பிரைஸ் வாங்கிட்டு இருக்கு. அது அப்பா எடுத்துட்டதுனாலயே அது ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஆதரவு வந்துருக்கு. இன்னைக்கு அவளோட இதுல ஒரு நோட்ல கூட அவளோட இதுல அவளோட படம் வருது. அந்த மாதிரி அந்த இடம் அது. அப்போ சத்திய ஜீவியத்துக்கு வந்து எல்லாமே தெரியும். ஆரம்பம் முடிவு இடையில் நடப்பது. நம்மளுக்கு வந்து ஆரம்பம் தெரியும், முடிவு தெரியும், இடையில என்ன நடக்கப்படுதுங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஷன். அந்த அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனாலதான் நாம வந்து லைஃப்ல இருந்து ஸ்ட்ரகிள் பண்றோம். இத வந்து எங்கள் குடும்பத்துல அப்பா வந்து கிளியரா எழுதியிருக்காரு. எங்கள் குடும்பத்துல அவர் என்ன எழுதியிருக்காரு, எப்படி நினைவை மறக்கணும், எப்படி நினைவை மறக்க கூடாது, எப்படி எவர் பிரசண்டா இருக்கணும், எப்படி நெவர் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கணும், எப்படி பாஸ்ட் டென்ஸுக்கும் போகக்கூடாது, ஃபியூச்சர் டென்ஸுக்கும் போகக்கூடாதுங்கிறத எங்கள் குடும்பத்துல என்ன எழுதியிருக்கார். மனசோட தன்மை என்ன, அதுக்கு எரிச்சல் இருந்தா யார்கிட்ட எரிச்சல் இருந்தாலும் கோபம் வரும், அதுக்கு வந்து அது வச்சுட்டே போதா, அதை கருவி வச்சுட்டு இருக்கும், அது வைராக்கியமா வச்சுட்டு இருக்கும். அவர் அதுல என்ன எழுதியிருக்கார், நம்மளுக்கு நம்மள ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்திருப்பா, ஏதோ ஒரு கதை இருக்கவோ அந்த உதவி செய்தவரை ஒரு நாளும் நினைக்காம இருக்க கூடாது. அந்த நந்தி எறுதல நாம நினைச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நந்தி எறுதல்ங்கிறது ஆன்மாவின் குணம். அந்த நந்தி எறுதல் அன்னையிடம் நம்மை அழைத்து சொல்லும் செய்திருக்க. அப்போ அந்த நந்தி எறுதலுக்கு வேண்டி அந்த விஷயத்தை நினைக்கணும். அதே மாதிரி அவரோ இல்லை வேறொருத்தரோ நம்மளுக்கு ஏதாவது தப்பா செய்திருந்தால் நினைவுகள் எல்லாமே வரும் இல்லையா, அந்த தப்பான நினைவுகளை நினைச்சுக்கவே கூடாது. இவர் எனக்கு பண்ணிட்டார், இவர் எனக்கு அநியாயம் பண்ணிட்டார், என்ன வந்து என்ன இதுக்கு கெடுக்கிறதுக்கு காரணமே இவர் தான், இதெல்லாம் நாம நினைச்சுப்போம். அப்பா என்ன சொல்றாரு, யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தா அந்த விஷயத்துல அவரை மட்டும்தான் நம்ம மறந்து போவோம். அதான் மனுஷனோட தன்மை. ஆனால் பகவான் என்ன சொல்றாரு, மனிதன் வந்து அந்த அப்பா என்ன இருக்காரு, நந்தி அறுதல்ங்கிறது அவ்வளவு பெரிய குணம். அதனால அதுக்கு வேண்டி மட்டும் அந்த பாஸ்ட நினைச்சுக்கணும், பிரசன்ட்ல வாழணும். ஃபியூச்சரை பத்தி நினைச்சுக்க கூடாது, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படக்கூடாது. பிரசன்ட்ல வாழணுமானா என்ன செய்யணும், நந்தி அறுதல்ல இருக்கணும், ஃபியூச்சரை நினைக்க கூடாது, அந்த நல்லதை மட்டும் நினைச்சுக்கணும். ஏன் அந்த பிரசன்ட்ல மட்டும் இருக்கணுங்கிறாருனா, பழசுல நாம போய் நின்னோமானா பிரசன்ட்ல நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி, பிரசன்ட்ல நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்குள்ள எனர்ஜி நம்மளுக்கு இருக்காது. அந்த பாஸ்ட் தாட் பாஸ்ட் நிகழ்ச்சிகள் எல்லாமே சேர்ந்து நம்மளோட அந்த பிரசன்டையே கெடுத்து அது நம்மளே விழுங்கி சாப்பிடும். எனர்ஜியில தான் லைஃப் போடுறோம். அந்த அதனாலதான் அந்த போட்டிக்கு பொறாமைக்கு உள்ள சில்வர் லைன் சின்னது. பிரசன்ட்ல நம்மளுக்கு வேலை நடக்கணுமானா ஃபியூச்சரை பத்தியும் கவலைப்படக்கூடாது, பாஸ்ட்ல உள்ள விஷயங்களும் நம்மள வந்து தாக்கக்கூடாது. பாஸ்ட்ல விஷயம் நடக்க வேண்டாம், தாக்கக்கூடாதுன்னா பாஸ்ல ஹெல்ப் பண்ணினவாளெல்லாம் மறந்துப்போம். ஏதாவது நம்மளுக்கு இது பண்ணினவன் அவள்கிட்ட வெறுப்பு இருக்கானா, அதை மட்டும் நினைச்சுட்டே இருப்போம். அப்படி நினைச்சுட்டே இருந்தா நம்மளுக்குள்ள பிரசன்ட்ல உள்ள லைஃபோட எனர்ஜி அதை எடுக்கும். அதே மாதிரி ஏன் அது ஏன் அது மாதிரி சத்திய சீரியத்துக்கு வந்து முடிவும் தெரியும், பலும் தெரியும், ஆரம்பமும் தெரியும், இடையில் நடப்பதும் தெரியும். நாம மனுஷங்கிற இடத்துல மனசால இருக்கிறதுனால மனசுக்கு வந்து பகுதியை தான் பார்க்க முடியுங்கிறதுனால அது பகுதியை தான் பார்க்கும். அதுக்கு ஆரம்பம் தெரியும், முடிவு தெரியும், ஆனா வந்து இடையில நடக்கிறது என்னன்னு தெரியாது. அந்த இடையில அது கொண்டு வர்றதுதான் அவ்வளவு கண்டி. ஏன்னா அதுக்கு சத்திய சீரியத்துக்கு வந்து அதை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அப்பா வந்து இந்த வேல்யூஸ் வழி நாம வந்து ஒவ்வொன்னே நான் ரியாக்ஷன், அதாவது சைலன்ட் வில், அந்த ஆர்ஜி செல்ஃப் ரெஸ்ட்ரைன்ட், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லக்கு காரணம் என்னன்னா, அந்த மாதிரி செய்யற சமயத்துல நாம வந்து அந்த சத்திய சீரியத்தோட இடத்துல போய் கற்றுக்கணும். அப்ப வந்து விஷயங்கள் முடியறத பார்க்கலாம், அதுக்கு மேல அது முழுமைக்கு போறது தெரியும். அதனாலதான் அந்த சத்திய சீரியம் வந்து எதையும் விளக்குவதும் இல்லை, அது எதையும் விளக்குவதும் இல்லை. அதுக்கு வந்து வேண்டாதது எதையும் விளக்க கூடாது என்று சத்திய சீரியம் சித்திக்கிறது என்று முடித்தார். வேண்டாததுங்கிறதே இல்ல, அதை விளக்க கூடாது என்று சத்திய சீரியம் சித்திக்கிறது என்று இதன் உத்தரத்தை அறிய வேண்டுமானால். சரி, சத்திய சீரியம் சித்திக்கிறது முழுமை எல்லாம் தெரியாது, ஆனா நம்ம வந்து இப்ப அஞ்ஞானத்துல தானே இருக்கோம். அறிய வேண்டுமானால் அஞ்ஞானத்தின் ரகசியத்தை அறிய வேண்டும். அப்போ அஞ்ஞானத்தின் பேரம் கூறியது போல் கடவுளை அறியாதது அசித்து அசத்து எனவும், உபனிஷதம் கூறியது போல் பிரகிருதியை அறிவது அவித்யா என்றாலும் இதுவரை கூறிய தத்துவம் விளங்காது. அதெல்லாமே பற்பகுதியை ஒன்ன பிரிச்சுடுறது, ஒன்ன பிரிச்சுடுறது, வேதமானாலும் உபனிஷதமானாலும் ஒன்ன பிரிச்சுட்டு பாக்கியதான் முழுமைன்னு கற்பனை பண்ணி வச்சிருந்ததுனால அந்த அந்த இடத்துல வந்து சத்திய சீரிய தத்துவம் விளங்காது. ஏன்னா சத்திய சீரியம் வந்து விளக்கப்பட வேண்டியது என்று ஒன்றுமே இல்லைன்னு சொல்றது. அப்ப அது வந்து அதை வந்து நாம வந்து புரிஞ்சுக்கணுமானா, ஞானத்தையும் அஞ்ஞானத்தையும் பகுதிகளாக அவை கருதுகின்றன. ஞானமும் அஞ்ஞானமும் சேர்த்த முழுமையே சிஷ்டி என்ற கொள்கையின் அடிப்படையில் மேற்கொண்ட விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானமும் அஞ்ஞானமும் சேர்ந்ததுதான். அதாவது தெய்வ லோகத்துக்கே அந்த சித்திக்கும் திறன் இல்லை. தெய்வ லோகத்திலே சத்திய தீவியம் தான் சிருஷ்டிக்க முடியும். ஏன்னா சத்திய தீவியம் அந்த முழுமைக்கு வருதுங்கிறதுனால எதையும் விளக்க முடியாத சேர்த்துக்கிறது. அதனாலதான் சத்திய தீவியத்திற்கு எல்லாம் தெரியும், அது முழுமை. அதனாலதான் சத்திய தீவியம் அந்த சித்திக்கிறதுக்கு சத்திய தீவியம் சித்தித்ததுங்கிறத நாம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் சொல்றாரு. ஏன்னா ஞானம் தான் அஞ்ஞானமாக மாறி இருக்குங்கிறத நம்ம பார்க்கறதெல்லாம் அஞ்ஞானம் தான். லைஃப்ல வரதா அஞ்ஞானமா தெரியுது, ஆனா சில இடங்கள்ல அது ஞானமா செயல்படுறதே நம்ம பாக்குறோம். பாக்குற சமயத்துல நாம அந்த டைம்ல புரிஞ்சுக்கோம். இப்ப மதர் சொல்ற நமக்கு செய்யற வேலைகள், நம்மளுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பாக்குறத அந்த டைம்ல நாம வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஓ, இன்னைக்கு நல்லா நடந்திருக்கு, இந்த விஷயத்துல மதர் பறிச்சுட்டாங்க, மதர் பறிச்சுட்டாங்கன்னா நாம முழுமைக்கு வந்திருக்கோம், நாம கொஞ்சம் நல்லதா அதுல வந்திருக்கோம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதனால நாம வந்து கம்ப்ளீட்டா அதுல முழுமைக்கு வந்தோம்னு சொல்ல முடியாது. அடுத்த நிமிஷம் நாம எங்க போவோம்னே நமக்கு தெரியாது. காரணம் அதுதான் மனத்தின் தர்மம். இனம் வந்து அஞ்ஞானத்துல செயல்படுறதுங்கிறத விட அகந்தையினால செயல்படுறது. இந்த பகுதியை கொண்டு வரதுக்கு மெயின் கீ வந்து அகந்தை. அந்த அகந்தை செயல்படுற சமயத்துல அந்த சித்தியோட முழுமைய அதுக்கு எடுக்கிறது. சித்தி ஆனந்தத்துக்கு வேண்டி ஏற்று வந்ததுன்னு சொன்னா நம்மளுக்கு கேள்வி ஆனந்தம் மட்டும் இல்லையேங்கிற கேள்வி வருது இல்ல. அப்போ இப்ப ஆனா முழுமைக்கு வந்தால் அந்த ஆனந்தம், பகுதியில இருக்கிறது வரை ஆனந்தம் இல்லை, பகுதியில இருந்து முழுமைக்கு வர்றதுக்குதான் இந்த கிரகேஷன். இந்த மாதிரி இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி அந்த பிரின்சிபிள் அப்ளை பண்ணி பாக்குற சமயத்துல அதுக்கு லைட் தேவைங்கிற, லைட் விளக்கப்பட வேண்டியதில்லை, லைட் திருவுருமாற்றப்பட வேண்டியது. திருவுருமாற்றம் வருதுக்கு அந்த அகந்தை விலகினால் திருவுருமாறும். ஆண்டவன் தரிசனம் தருவார்னு சொல்றாரு. அது மாதிரி அப்போ சத்திய தீபம் சித்தித்ததுங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்க முடியும். இதற்கு மேலும் இரண்டு கேள்விகளை எழுப்புகிறார். சத்திய தீபம் சித்திக்கிறது என்றால் அதுவே முடிவா என்பது கேள்வி. சச்சிதானந்தம் இருக்கிறது அல்லவா என்று இன்னொரு கேள்வி. சச்சிதானத்திற்குள் சத்திய தீபம் இருப்பதால் சத்திய தீபம் சிருஷ்டித்ததும் சச்சிதானந்தம் சிருஷ்டித்தது என்று சொல்வதும் ஒன்றே. அந்த அதே மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்றார். அடுத்த கேள்வியும் இதே போன்றது. அதாவது சச்சிதானந்தம் கிரடேஷன் வந்த சச்சிதானந்தம் அதுக்குள்ள சத்திய தீபம், அந்த சத்திய தீபம் சித்திக்கிறதுனா அப்ப சச்சிதானந்தம் சித்திக்கலையான்னு கேள்வி வரும். ஆனால் ரெண்டும் ஒன்றுதான் சொல்றாரு. அதுக்கு மேல இன்னொரு கேள்வி, அதுக்கு மேல பிரம்மம் இருக்கேன். அப்போ இதற்கு மேல பிரம்மத்திற்கு இங்கு இடம் இல்லை. என்ன நீங்க சச்சிதானந்தம் சொல்லியாச்சு, சத்யஜீவியம் சித்தித்தது சொல்லியாச்சு, சச்சிதானந்தமே முடிவு, சத்யஜீவியமே முடிவான சச்சிதானந்தமும் அதுக்குட்பட்டதுன்னு சொல்றோம். அப்போ அதுக்கு மேல பிரம்மம் இருக்கே, அப்போ பிரம்மத்துக்கு வெளியே இல்லையா, பிரம்மம் ஒன்றுமே செய்யே இல்லையா, அப்போ பிரம்மத்திற்கு இங்கு இடம் இல்லையா என்பது கேள்வி. அந்த கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுவார். அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் வருதுன்னா, பிரம்மம் நிர்ணயிக்காது என்பது தவறில்லை குறையில்லை. ஏன்னா பிரம்மம் பிரம்மமா இருக்கிற சமயத்துல அது சிருஷ்டிய தொடங்கல, சத்துங்க இடத்துல சத்புருஷங்கிற இடத்துலதான் சிருஷ்டிய தொடங்கும். அதனால அது நிர்ணயிக்காதுங்கிறதுனால அது தவறில்லை குறையில்லை, அது நிறைவு, அது முழுமை. வேத காலத்தில் இருந்து இந்து மதம் கண்ட ஆன்மீக உண்மை சச்சிதானந்தம், அதையும் கடந்தது பிரம்மம். வேத ரிஷிகள் பார்த்தது சச்சிதானந்தம், வேதமும் அதன் பிறகு உபனிஷதமும் வேதாந்தமும் கீதையும் சச்சிதானந்தம் பிரம்மம் என்ற கருத்துக்களை ஆமோதித்தனர். ஒவ்வொருவரும் சிறு மாறுதல்களையும் செய்தனர். அனைவரும் ஏற்ற கருத்து என்ன, பிரம்மம் அசைவற்றது வளராதது ஆதியும் அந்தமும் அற்றது. பிரம்மம் அசையாதது என்பதால் உலகத்தை அதனால் சித்திக்க முடியாது என்றனர் அனைவரும். அதுதான் வேத காலம் உபனிஷத காலம் அதெல்லாம் சொல்லியிருந்தது. இதுவரை இந்து மதம் கண்டது பிரம்மத்தின் ஓர் அம்சம், பிரம்மம் அசையும் வளரும் என்கிறார் பகவான். வளரும் ஆன்மா வளரும் சொன்னதே பகவான் தான். அதனால் பிரம்மமே உலகை சித்தித்தது எனவும் ரிஷிகள் கூறியதை பகவான் மாற்றி கூறுவதன் காரணத்தை கருத்து எடுத்து கூறுகிறது. அதாவது அது ஓர் அம்சம் தான், இந்து மதம் கண்டது ஓர் அம்சம், ஆனால் உலகை சிருஷ்டித்தது பிரம்மம் பகவான் சொல்றார். ரிஷிகள் கூறியதை அவர் மாற்றி கூறுகிறார். கீழ்கண்டவற்றை பார்த்தோம். மேட்டூர் அணையில் தேங்கி நிற்கும் 120 அடி நீர் சக்தி வாய்ந்தது. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பயன்படும் மின்சார சக்தியை அது உற்பத்தி செய்கிறது. இங்க கட்டி கிடக்கிற நீர் சக்தி வாய்ந்தது, ஆனா அது சலனத்துக்கு மின்சாரத்தை அது உற்பத்தி செய்கிறது. மௌனம் சலனத்தை விட சக்தி வாய்ந்தது. நீர் கட்டி கிடக்கிறது ஸ்டோரேஜ், அதுல இருந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பயன்படும் மின்சார சக்தியை அது உற்பத்தி செய்யறத சலனத்துக்கு வருது. மௌனம் சலனத்தை விட சக்தி வாய்ந்தது. சலனத்தின் திறன் முழுவதும் மௌனத்தில் உற்பத்தி ஆகுது. அந்த ஸ்டோரேஜ் வாட்டர்ல இருந்து தான் இந்த எனர்ஜி வருது. அப்போ மௌனம் சலனத்தை விட சக்தி வாய்ந்தது. ஜனாதிபதி செயல்படுவதே இல்லை, மௌனமாக பேப்பரில் கையை திருகிறார். எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் நாட்டின் எல்லாங்களும் அவரிடம் உள்ளன. பிரதமரை நியமிப்பது அவரே, லோகசபைக்கு உயிர் அளிப்பது ஜனாதிபதியே, பிரதம நீதிபதி, எலெக்ஷன் கமிஷனர், ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகியவரை நியமிப்பரும் அவரே. பிரதமரை அவரால் நீக்க முடியும், அவரை பிரதமரால் நீக்க முடியாது. அப்ப அந்த இடம் எப்படி இருக்கு இல்ல, அத மாதிரிதான் சத்திய ஜீவியம் சித்திக்கிறது, பிரம்மம் சித்திக்கிறது. பிரம்மத்துக்கு வேணும், ஆனா அதுதான் பிரம்மத்துக்கு சுதந்திரத்தை வேண்டாம் என்று வைக்கும் சுதந்திரமும் இருக்கிறது என்று முதல்ல சொல்றார். பிரம்மம் சுதந்திரமானது, விகார பர பிரம்மம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கு ஆனா அதோட பவர் வந்து மௌனம் சலனத்தை விட சக்தி வாய்ந்ததுங்கிற மாதிரி அதோட பவர் அது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், சத்புருஷங்கிறது சிச்சிதவங்கிறதுனா தத்துவம் என்ன, பிரம்மம் எந்த முடிவும் எடுப்பதில்லை என்பது, எந்த முடிவுக்கும் பிரம்மம் கட்டுப்பட்டதில்லை. பிரம்மம் வேணமான சித்திக்கலாம் இல்லையான பிரம்மமாகவே இருக்கலாம், அது எந்த முடிவுக்கும் கட்டுப்பட்டதில்லை என கூறுவதை நாம் அறியவில்லை. பிரம்மத்தின் அடிப்படை சுதந்திரம், பிரம்ம முடிவான சட்டம் சுதந்திரம். பகவான் அதன் பிரம்மத்தின் சுதந்திரத்திற்கு தரும் விளக்கம் வேறு. சுதந்திரத்தை இழக்கும் சுதந்திரமும் அதனுடையது என்கிறார். சுதந்திரத்தை இழந்துதானே சித்திக்கு வருது, தன்னை சுருக்கின்று அந்த இதுக்கு போட்டு வருது. சுதந்திரத்தை இழக்கும் சுதந்திரமும் அதனுடையது. பிரம்மம் சுதந்திரத்தை இழந்து அடிமையாக முடியாது என்பதால் அதன் சுதந்திரம் குறைபடுகிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில குறையா பார்க்கறதெல்லாம் பிரம்மத்துக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை, அதன் சுதந்திரத்தை வந்து அதை அங்க யூஸ் பண்ணல. அந்த குறைங்கிறது பிரம்மத்தோடு குறைன்னு, அதுக்கும் அந்த குறைய பிரம்மத்தோடு குறைன்னு சுட்டி காட்ட முடியாதுங்கிறது பகவான் விளக்கம். ஏன்னா சிருஷ்டியில அது வர சமயத்திலே பிரம்மம் முழுமையாகத்தான் தன்னை கொடுக்கிறது, அது குறையா ஒண்ணும் அல்ல. குறை வந்து நம்ம குணக்குறை, குணக்குறைகள்னால முழு பிரம்மத்தை நாம வந்து சின்னதா பாக்குறோம், நம்ம லெவல்ல பாக்குறோம், நம்ம லெவல்ல நம்ம பாக்குறோம். மனசால பாக்குற சமயத்துல நமக்கு இது வேறுதான் பார்த்தா அதான் பகுதியை பார்த்து சத்த பார்த்தவர் அதை முழுமை சொன்னால் சித்த பார்த்தா அப்படி சச்சிதானந்தத்தை அவங்க அனுபவிச்சாங்க. அனுபவம் பெருசு, அனுபவம் பெருசானாலும் அவங்க பார்த்த அனுபவம் பெருசானாலும் அவங்க பார்த்தது பகுதி தான் பகவான் விளக்கம். அப்ப வந்து பிரம்மத்தோடு சுதந்திரம் கருதி அது அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை, அடிமையாக வேண்டிய அடிமையாகாது. அது சித்திக்காம இருக்கிறதுக்குள்ள சுதந்திரமும் அது கொண்டு சுதந்திரத்தை இழக்கும். இப்ப சித்திக்கு வருத்தமைக்குள்ள என்ன செய்யறது, சுதத்தை இழந்து குறையுள்ளதாக போனது உத்தம். அது வந்து பிரம்மம் இல்லை, குறையாத தெரியாது கோத்தம், அது பிரம்மம் கிடையாது. பிரம்மத்துக்குள்ள முழுமை பைனலா அந்த ஜடம் வரை அது வந்து பிரம்மமாவே தான் ஒழிஞ்சிருக்கு, அது பிரம்மம் குறையோட ஒண்ணும் வரல. அதனாலதான் ஜடத்துல வந்து அது ஒளிஞ்சுக்கிற சமயத்துல அதோட கான்சியஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாவே ஹைட் ஆகிறதுக்கு வந்து அது ஜடத்துல ஒளிஞ்சுக்கிறது. அது வந்து தெரியவே தெரியாம அதை கண்டே பிடிக்க முடியாம, ஏன்னா அது அதுல இருந்து வெளிவந்து கண்டுபிடிக்கிற ஆனந்தத்தை ஆனந்தத்துக்கு வேண்டிதானே அது சித்திய தொடங்குறது. அந்த பிரம்ம ஆனந்தத்துக்கு வேண்டி அது சித்திய தொடங்கினதுனால கணிக்க முடியாம கேட்டுக்கு வேண்டி ஜடத்துல போய் ஒளிஞ்சு தன்னோட கான்சியஸ்னஸையே மறைச்சிடும். அதனாலதான் கான்சியஸ்னஸே இல்லாம இருக்கிறதுனாலதான் அதுக்கு பெயர் வந்து ஜடம். ஆனா அதுவும் ஜட பிரம்மம், ஜடமா மாறிடுது. அதனாலதான் ஜடத்துல இருந்து அப்பா, அதனாலதான் அப்பா என்ன சொல்ற, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து தொடங்கறத, ஜடத்துக்கு ஒண்ணுமே இல்லை, அது வந்து கான்சியஸ்னஸே கம்ப்ளீட்டா போயிருக்கனால எப்போதுமே ஒண்ணுமே இல்லாத இடம் தொடங்கறத அதோட எனர்ஜி வந்து ரொம்பவே கூடுதல். அவளுக்கு வந்து இன்னும் ப்ரோக்ரஸ் நிறைய இருக்கும்னு எழுதியிருக்காரு. காரணம் அந்த அந்த இடத்துலதான் இந்த மாதிரி பிரின்சிபிள் எல்லாம் விபசாரியின் கற்பு அதெல்லாம் வருது. காரணம் வந்து அவ வந்து பிரம்மத்தை டச் பண்ணி அந்த விஷயத்த மாத்துறாங்க, அதைத்தான் அந்த இடத்துல எழுதுறாரு. அதாவது நம்ம லைப்ரரியன் பிரின்சிபிள், அதாவது ஒவ்வொரு சாப்டரும் கனெக்டடா தான் வரும், ஒவ்வொரு இடத்துல அந்த மேட்டர்ங்கிற சாப்டர்ல வெளியில கொண்டு வர முடியுங்கிறதுனாலதான் பிரம்மம் வந்து அந்த அளவுக்கு கான்சியஸ்னஸே கம்ப்ளீட்டா ஹைட் ஆகி ஜடமாக மாறுகிறது. அங்கதான் சிட்டி வந்து கம்ப்ளீட்டா சத்புருஷன்ல இருந்து தொடங்கி சிட்டி வந்து கம்ப்ளீட்டா அங்க வந்து கம்ப்ளீட் ஆகிறது எழுதியிருக்காரு. இப்ப வந்து நாம சிட்டியோட தத்துவம் பிரம்ம சிருஷ்டி. அப்ப இதுல வந்து இப்போ பிரபஞ்ச சிருஷ்டின்னு அப்போ இந்த இடத்துல வந்து சுதந்திரம்ங்கிறது என்ன, பிரம்மம் எப்படி சிருஷ்டிக்கிறது, சத்திய சீரியம் வழிதான் சிருஷ்டிக்கிறது, சத்திய சீரியம் தான் அடிப்படை, ஆனா சச்சிதானந்தம் தான், சச்சிதானந்தமும் அதற்கூட சச்சிதானந்தம் இருக்கே அது சிருஷ்டிக்கலையான கேள்விக்கும், சத்திய சீரியம் சிருஷ்டித்தது என்பதும் சச்சிதானந்தது என்பதும் ஒன்றே என்று சொல்லி முடிக்கிறார். இதற்கு மேலுள்ள பிரம்மத்திற்கு இடம் இல்லையாங்கிற கேள்விக்கு தான் இப்ப நாம வந்து பிரம்மம் குறைபடுவதில்லை, அதற்கு குறை இல்லை, அடிமையும் அடிமைத்தனமும் இல்லை, அதுதான் அதன் நிறைவு. ஏன்னா அதன் சுதந்திர இதற்கும் சுதந்திரமும் அதற்கு உடையது என்று பகவான் அதற்கு விளக்கம் கூறுகிறார். அதனால் சச்சிதானந்தம் சிருஷ்டிப்பதும் பிரம்மத்தில் இருக்க வேண்டும் என்றாகிறது. பிரம்மத்தில் உள்ள சத்திய தீவியம் சிருஷ்டிப்பதும் பிரம்மம் சிருஷ்டிப்பதாகவே ஆகும். எனவே இந்த அத்தியாயம் பிரபஞ்ச சிருஷ்டி பிரம்ம சிருஷ்டி என்று கூறி நிறைவு பெறுகிறது. இந்த அத்தியாயத்துல நம்ம சிருஷ்டியோட தத்துவம், அதுக்கு மேல நம்மளோட கரணங்களோட கிரேடேஷன், எப்படி வைத்தல் ஒர்க் பண்ணது, எப்படி மனம் ஒர்க் பண்ணது, சச்சிதானந்தம் தான் சிருஷ்டி கர்த்தாங்கிறத இங்க பைனலா அவர் வந்து இந்த சாப்டர்ல அதை வந்து சொல்லியாச்சு. இப்ப வந்து மனசோட தன்மை, இன்னைக்கு நம்ம பார்த்தது மனசோட தன்மை, தெய்வீக மனம்ங்கிறது மேல இருந்தாலும் தெய்வீக மனத்திலும் அந்த மாயை இருக்குங்கிறதுனால அதுக்கும் அந்த திறன் இல்லை. சத்திய ஜீவியம் மட்டுமே சிருஷ்டிக்கும், ஏனென்றால் சத்திய ஜீவியம் ஐக்கியத்தை பாக்குறதுனால பிரிவினைக்கு இடம் இல்லை. அதே மாதிரி சத் அசத்துங்கிறத ரெண்டா பாக்கிறத அந்த பிரிவினை வந்தால் அந்த முழுமைக்கு வர முடியாது. அதுக்குதான் அந்த சத்தில் ஊங்கிய காலை எடுக்காமல் அசத்திற்கு போக வேண்டும்ங்கிற அந்த பாயிண்ட இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதாவது இந்த சாப்டர் வந்து சத்திய ஜீவியம் தான் பிரம்ம சிருஷ்டி பிரபஞ்ச சிருஷ்டி, பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது, சிருஷ்டி தொடங்கி சத்திய ஜீவியம் தான் சிருஷ்டித்தது. நாம அதனால அந்த சத்திய தீவியத்துக்கு வரணமானா மனதை தாண்டிய நிலையில் மனதிலிருந்து வெளியில் வந்து, மனதிலிருந்து வெளியில வந்துன்னா நம்ம குணம் சுபாவங்கள் இதை விட்டு மாறி அந்த இடத்த வந்து நாம மாற்றினா அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது அது திருவுரு மாற்றமாக மாறும். அப்ப வந்து அது சத்திய தீவியத்தை டச் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில பல நிகழ்ச்சிகளை பாக்குறோம், நம்ம வாழ்க்கையில அதை செய்து பாக்குறோம், ஆனா இது வந்து பிரின்சிபிள் வழி, எப்படி அந்த சிருஷ்டி நடந்திருக்குங்கிறத. லைஃப்ங்கிறது எனர்ஜி, எனர்ஜி தரத்துக்கு வேண்டிதான் சத்துங்கிறது சத்திய தீவியம் வந்து அந்த ரூபத்தை கொடுத்து அந்த ஃபார்ம உற்பத்தி ஆக்கி அந்த ரூபத்துக்குள்ள அந்த சக்தியை ஒழிச்சு பிரம்மம் ஒளிஞ்சின்று அந்த மனிதன்கிறத உற்பத்தி பண்ணி அதனாலதான் மனிதனுக்கு அந்த அந்த தகுதியை ஏற்படுத்து மனிதன் அந்த தகுதிய, அதனாலதான் மனிதன் சத்திய ஜீவன் ஆவான். அந்த தகுதியை ஏற்படுத்தி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நாம அந்த செயல்பட தொடங்கிதான் அதுக்கு வந்து வழி இருக்குங்கிறத பகவான் விளக்கமாக, அது வந்து தத்துவமாக மட்டும் இல்லாமல், தத்துவ மாதிரி இருந்தானா நம்மளுக்கு வந்து என்ன செய்யறது, லைஃப்ல இருக்கோம் நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு. அதத்தான் அப்பா வந்து அந்த தத்துவத்தையும் லைஃபையும் இணைத்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எழுதியிருக்கார். அதுதான் இந்த டாக்டர், இந்த டாக்டர் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பகத்திரு அப்பா கர்மயோகி அவர்களின் பாதாரங்களில் பணிந்து இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கிறோம். அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.